గోపికాజీవనస్మరణం జయ స్వామికి జయ జనైక స్వామికి సన్మానము నిజకే సౌదరణి సత్యశ్రియాంతాశ్వతం అమో వంచన భజే కాంతే బుధే మండలం పర్యాయ కవి పహసాగమే కుందని కుమారి కుటిలే చండి చరాచర పరిస్త్రికాముండే గుణి గుహారి గుప్తే గురు పూర్తే స్వాహ్నమాని కామాక్షి ఆలంబే జదాలంబే కేరంభ చరణాంబుజే దృశ్యంతి యత్ర సత్యం ప్రత్యూహ వ్యాధయః శ్రీకార్తికేయ గుహషణ్ముఖ శక్తిపాణే వల్లీ సమేదివాహనకారే శ్రీదర్శనానముద్భవ పాజిత్యం త్వామేవ సద్గురుమహము సదతం నమామి శాంతం సాంప్రతం ప్రదేయమనఘం నిర్వాణ శాంతి ప్రదం బ్రహ్మాకం భణీంద్ర సేవ్యమనిఘం వేదాంత వేద్యం విభు రామాఖ్యం జగదీశ్వరం గురుగురు మానమనుష్యం హరిం వందేహం కరుణాకరం రఘువరం భూపాలచూడామణి భుజంగమందకాయినే విహంగమందకామినే తురంగమందభేదినే నమో రథాంగధారినే శ్యామాకాదన చంద్రికా త్రిభువనే పుణ్యాత్మనామాననే సీమాశూన్య కవిత్వవర్షగదనీ యాకాదికాదండినీ మాధారాది మనోవిమోహనరిధౌ కాచిత్తమస్కందనీ కామాక్ష్యాః కరుణాకటాక్షలహరీ కామాయ మే కల్పతాం రాధాసందసమానకన్నివదనాధిరాధస్తుతా మూకానామపి కుర్వతీ సుదధునీ నీకాధవాగ్వైభవం శ్రీకాంధీనగరీ విహారరసికా శోకావహంద్రీ సతాం ఏకా పుణ్యవరం వరా పశుపతే రాజారిణీ రాజతే సమర విజయకోటి సాధకానందఘాటీ మృదుగుణమణిపేటి ముఖ్యకాదంబవాటి మునిలుత పరిపాటి మోహితాగండకోటి పరమశివ వధూటి పాదుమాంగామకోటి నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తథోదయముదీరయేత్ యోగీంద్రాయ నమస్తస్మై శుకాయ బ్రహ్మరూపిణే సంసార సర్పదష్టం యో విష్ణురానమోముచత్ బుద్ధిర్బలం యశో ధైర్యం నిర్భయత్వమరోగత అజాడ్యం వాత్వం అనురూపస్మరణే. వ్యాసాచార్య జననేజయ యొక్క చంద్రగాన విధమాన దేవీ సాగవతం దివ్యమాన స్వరూపం సకల ప్రాణిగలతో ఎల్లా ఉదాహంగళ్యం எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்கக்கூடியதான சக்தி ஸ்வரூபமா அம்பாள் இருக்க. அப்படிப்பட்டதான தெய்வமான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தேவதாதிகளிடம் சர்வதா சர்வகாலமும் அதை பூஜித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்தை ஹரிஹர விரிஞ்சாதி விரவி பிரணந்தும் தோதும்பா கதம் அசுத்த புண்ணியம் பிரபவதி. புண்ணியம் பண்ணாதவங்க அம்பாளை நினைக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை விசேஷமாக அம்பாளுடைய வைபவங்களை விசேஷமாக சொல்லிட்டு வர அதுல ரெண்டு ஸ்கந்தங்கள் வரைக்கும் கதையாச்சு. மூணாவது ஸ்கந்தம் அற்புதமான ஒரு ஸ்வரூபம். வியாசாச்சாரியர் அம்பாளுடைய மகம் அம்பாளுடைய யஜ்யம் எப்படி பண்றது அம்பாளுடைய மந்திரத்தை எப்படி வாங்கிக் கொள்றது இவைகள்லாம் விசாரமா சொல்லிட்டு இருக்கார். அம்பாளுடைய ஸ்வரூபங்கள் வைஷ்ணவி சங்கரி பிராமணி வாராகி வாருணி நாரசிங்கி மகாலட்சுமி இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள்லாம் சென்றுவத ஒவ்வொரு ஸ்வரூபத்துக்கும் ஒவ்வொரு சக்தி. அப்படி அற்புதமாக இன்னைக்கு நம்ம அறால கேட்டோம்னா வைஷ்ணவி ரூபத்துல பார்த்துருக்கோம். தொடர்பை மாலைகளோடு சங்ககாரிகளோடு இருந்துட்டு அற்புதமாக லோக சம்ரட்சிக்காக லோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா மனுஷியாருடைய மனசில் இருக்கக்கூடியதான ஆசைகள் தான் நிறைவேறக்கூடியதான ஸ்வரூபமாக பிரகாசித்து கொண்டிருக்க இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தில் சர்வலோகானாம் நிர்குணாம் சகுணாம் சிவாம். ஒரே தத்துவம் தான். நிர்குணமா இருக்கும் பொழுது பிரம்மம்னு பேரு, சகுணமா இருக்கும் பொழுது பல பேர் அடையல். தப்பம் ஒன்றுதான். மரம் எப்படி ஒன்னா இருக்கா, கிளைகள் வேற இலைகள் வேற, அப்படி தனித்தனியாக காணப்படுகிறதோ அப்படி ஒரே தத்துவம் தான் பல விதமாக காணப்படுகிறது. நிர்குணமாக பார்க்கும் பொழுது நிர்குணமா பார்க்கிற மகான்களும் தான் ஞானிகள் எல்லாம். சகுணமாக இருக்கிறதா உபாசகாலுக்கும் சாதாரண வியக்திகளுக்கும் அந்த நிர்குணமான தத்துவத்தை அறிவதற்கு ஒரு சகாயமான இருக்கு. அப்படிப்பட்டதான பிரமுகத்தை சொல்லிட்டு வரும்பொழுது வியாசாச்சாரிய ஜனமேஜயர் கேட்கிறார், உலகங்கள்ல பல தெய்வங்கள் இருக்கு, மகாவிஷ்ணுங்கிறார், பரமேஸ்வருங்கிறார், பிரம்மாங்கிறார், கணபதிங்கிறார், சுப்பிரமணிய சுவாமிங்கிறார், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு. ஆனா எந்த தெய்வத்தை பூஜை பண்ணினா எல்லா காரியங்களும் மோட்சமான பிரயோஜனங்கள் வரும். அதோடு மட்டுமல்ல மனசாந்தி கிடைக்கும், சௌக்கியமாக இருக்கலாம். எது ஆத்தியமான ஒரு சக்தி அதை சொல்லுவோம்னு கேட்கிறார். அது கேட்கும் பொழுது இதே சந்தேகம் தான் ஒரு காலத்துல நாரதற்கு வந்தது. அவர் பிரம்மதேவரை போய் கேட்டார், அவிஞ்ஞாய பரம் தத்துவம் புதஸ்தரம் தபா பரமேஸ்வரா. நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீர்கள். ஆனா ஒண்ணு சொல்ற பாருங்கன்னா பரதத்துவத்தை அடையாமல் மனசாந்தி கிடையாது. நம்ம காரியம் நினைச்ச காரியம் நிறைவேறலாம், நிறைவேறது வேற ப்ராப்ளம் வரும். பாருங்க என்ன பண்றது, படிப்பு வரலையா, படிப்பு நல்லா கஷ்டப்பட்டு படிச்சா வந்தது, அப்புறம் உத்தியோகம் வரலையா, உத்தியோகம் வந்தவருக்கு எனக்கு தகுந்த உத்தியோகம் வரலையேங்கிறோம், தகுந்த உத்தியோகம் வந்தவருக்கு எனக்கு ப்ரமோஷன் வரலையேங்கிறோம், ப்ரமோஷன் வந்தா எனக்கு ரெக்கக்னேஷன் வரலையே சார், ஏதோ ஒரு மூலையில போட்டிருக்க நல்ல இடத்துல எனக்கு போடலையே, பத்து பேர் இருக்கிற இடத்துல எல்லோரும் நம்மளை வந்து கேட்கிற அளவுக்கு சரியான போஸ்ட்ல கீ போஸ்ட்ல போடலையே அப்படின்னு கவலைப்படுறோம். கல்யாணம் ஆறவரைக்கே கல்யாணம் ஆகலையே ஆகலைங்கிற கல்யாணம் ஆனப்புறம் ஏண்டா ஆச்சுங்கிறோம். இப்படி என்ன லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ சொல்லுவோம், கவலை போறதா போறல. ஆனா நம்ம நினைச்சதெல்லாம் அப்பப்ப நினைச்சது ஆயிட்டுத்தான் இருக்கு. இருந்த பொழுதுல மனசாந்திங்கிறது ஒண்ணு கிடைக்கல. அந்த மனசாந்தியானது பரதத்துவத்தை அறிந்தால்தான் வரும். அந்த பரதத்துவத்தை ஆத்ம தத்துவத்தை ஆத்மவித்யா மகாவித்யா வித்யா காம தேவிதா அப்படின்னு அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும். அந்த பரதத்துவம் இந்த ஜென்மாவில் நாம் அடையணும்னா அதை அறியணும்னா அதுக்கு காரணம் அம்பாளுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லி அதற்காக பிரம்மதேவர் நாதர் கேட்டதுன்னு சொன்னார். எனக்கும் இப்படித்தான் ஒரு சந்தேகம் வந்தது. பிரளயப்பயோதிகளே, பிரளய காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே ஜலமாகத்தான் இருந்தது, வேற ஒண்ணும் இல்ல. நடுவுல நான் ஒரு தாமரை, அந்த தாமரை கூட நான் முளைச்சேன். எங்க பார்த்தாலும் ஒண்ணுமே தெரியல, ஒரு பிராப்தமும் இல்ல. கீழே ஜலம் இருக்கு, வேலை ஆகாசம் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. என்ன பண்ணணும்னு தெரியல எனக்கு. அப்படி இருக்கிற காலத்துல நான் தேடி தேடி பார்த்தேன், இன்னொரு பொருள் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. அப்புறம் பார்த்தேன், நான் என்ன பண்ணினேன், அந்த தாமரை முடக்க அதனுடைய நாணம் வழியாக உள்ள போனேன். உள்ள போயிட்டே இருந்தா அது போயிட்டே இருக்க, பாதாளம் வரைக்கும் போயிட்டே இருக்கணும்னு தெரியலையே. அதுக்கப்புறம் அங்க உனக்கு சத்தம் இன்னொரு கேட்டது, அப்பா தப்பான்னு கேட்டது. ஓஹோ, நம்ம தபஸ் பண்ணணும். தபஸ் என்ன? ஆலோசனை. அது என்ன பண்ணணும், என்ன பண்ணும், தீவிரமா சிந்தியதான் நீங்க யோஜனை பண்ணணும். அது பண்ணிருச்சு, அதுக்கப்புறம் அதை யோஜனை பண்ணது சுருஜான்னு கேட்டது. உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்னு அதை சொன்னா நான் பார்த்தேன், எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு தெரியல. யாகம் பண்ணணும், கிங்கேனா கதம், எப்படி பண்ணணும், எதனால பண்ணணும், எப்படி எதனால் எதற்காக பண்ணணும் வர வேண்டாமா? அதே விதமாக சுஜான் மட்டும் சொன்னா போதும், எப்படி சுத்தி பண்றதுன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு நான் கவலைப்பட்டேன். கவலைப்பட்டேன்னு அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல மகாவிஷ்ணு யோக நிச்சயத்துல தூங்குறதால ஒரு உருவத்தை நான் கண்டேன். அதுக்கப்புறம் விஸ்வேஸ்வரின் ஜெகத்தாத்திரியின் திருசம்ஹாரகாரணி அப்படின்னு ஆரம்பிச்சு அம்ப ஸ்தோத்திரம் பண்ணினேன். அந்த மகாவிஷ்ணுவை எழுப்பணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு சந்தோஷப்பட்டு அம்பா பிரத்யட்சமானா. பிரத்யட்சமானவன் என்ன பண்ணினா தெரியுமோன்னா, தன்னுடைய விமானத்துல என்னை ஏற்றிக்கொண்டு அப்படியே எங்கேயோ போனா போனா இன்னொரு இடத்துல என்ன, அங்க போனா இன்னொரு பிரம்மதேவர் இருக்க, எவர் இம்மாதிரியே கண்டுதான் இருக்க, தாமரை உட்கார்ந்து இருக்க. சரி, அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போன மகாவிஷ்ணு அங்கிருந்து இருக்கார். அற்புதமாக ஆனந்தமா சங்கர சரகதாச்சாரியா சீதவஸ்திரம் அற்புதமாக ஆரம்பனா அங்கிருந்து ஜாகிரத்தை பண்ணிட்டு மகாவிஷ்ணு ஜாகாதவருக்கு சகாயம் பண்ணிட்டு இருக்க. சரி, அங்கிருந்து போனோம், கைலாசத்துக்கு போனோம், அங்க மகாவிஷ்ணு இருக்க நினைத்ததை ஆச்சரியமா இருக்கு. இது போல பல இடத்துக்கு போறோம், அந்தந்த இடத்துல அவைகள்லாம் காணப்படும். இத்தனையும் காமிச்சு நான் ஒன்றும் கேட்க முடியல. அம்பாட அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. எத்தனை அண்டங்கள், எத்தனை கோடி அண்டங்கள், ஒவ்வொரு அண்டத்துக்கும் திருமூர்த்திகள் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு மெல்ல மெல்லமா இந்த பார்க்கடலை தாண்டி போறோம். அந்த பார்க்கடலுக்கு நடுவுல அற்புதமான ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுக்குள்ள அற்புதமான ஒரு சிந்தாமணி நல்ல செய்யப்பட்டதான அற்புதமான ஒரு குரகம். அந்த பங்களா கொண்ட போனோம், அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டு மாதிரி ஒரு பெரிய ஆசனம். அந்த ஆசனத்துக்கு நடுவுல ஸ்ரீசக்கரம், அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மேல அப்படின்றது மணித்தீவே தீப உபவனமதி சிந்தாமணி கிரகே. அந்த தீவு முழுக்க ஒரு சுத்திருந்து தீபவனங்கள்லாம் இருக்கான், கடம்ப வருஷங்கள் இருக்கு, கண்ட வருஷங்கள்லாம் இருக்கு. அவைகள் சுத்திருந்து சிவாகாரே மந்தே, அற்புதமான ஒரு சிவாகாரமா ஒரு மந்திரம் இருக்கு. உட்கார்றதுக்கு இடம் பரம சிவ பரி எங்க நிலையா பகத் சிக்வாம் தன்யா. யாரோ சில பேர் தானே இப்படிப்பட்டதான அம்பால தியானம் பண்ற இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் படித்தா யாருக்கும் காராகாரமே கிடைக்கலாம். அப்படி அற்புதமான ஒரு சுரூபம், யாருக்கும் யாரும் உங்களை வைய மாட்டா, கெடுதலே வராது. அப்படி அற்புதமான அம்பாளை நினைச்ச மாத்திரத்தில் ஒரு சர்வமங்கலமங்கலியே திவே சர்வார்த்ததாதிகே சரண்யே த்ரிம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அப்படி சுலபமாக அடையக்கூடியதான எல்லா பலத்தையும் அடையக்கூடியதான விசேஷமான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை அங்கே பார்த்தேன். அங்கே அம்பாள் உட்கார்ந்துருக்கா, அப்படியே சிவப்பா இருக்கா, அந்த மாதுளம் வீடு இருக்கு அது மாதிரி இருக்கா அம்பாளுடைய பல்கலாம். அப்படி வரபாதாபீட்டதராத்ரி புவனேஸ்வரி, ஒரு கையில வரத முதிர, ஒரு கையில அபயமுதிர, பாசமும் அங்குஜமும் வச்சிருந்து ஒரு பயமும் இல்ல. உங்க மனசுல இருக்கக்கூடியதான எல்லா கோபத்தையும் நான் எடுத்துருக்கேன்னு சொல்றாள் அம்பாள். உங்க மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள், பந்தங்கள், கவலைகள் இவையெல்லாம் நான் எடுத்துட்டேன்னு சொல்றாலும் பாசத்தை கையில வச்சுண்டு அப்படி வராமய முதலைகளை வச்சுட்டு புவனேஸ்வரி அதிருஷ்ட பூர்வா. இதுவரைக்கும் நான் பார்க்கலையே இப்படிப்பட்டதான் திவ்ய மங்களமானவன் இருக்கிறார் சார். இது போல இருக்கான்னு ஒரு ஆச்சரியப்பட்டேன். அப்படிப்பட்ட அதிருஷ்ட பூர்வாதிருஷ்டா சுந்தரீஸ்மித பூஷணா, ஒரு புத்திருப்பு தான் போற வேற ஒண்ணுமே கிடையாது. அப்பா சொல்லுவதுல அந்த சிரிப்பதுக்கே அது உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் கவர்றது. வேற எதையும் பார்க்க தொடங்கல. அம்பாஜிய சொரூபத்தை பார்த்தது இன்னொன்னு பார்க்கணும்னு தொடல. எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷிக்க வந்த சொரூபம் ஏகா பகவதி தேவி சர்வேதம் காரணம் ஹீனா. எல்லோருக்கும் இந்த அம்மா தான் காரணம். பிரம்ம விஷ்ணு ருத்ராயனா அந்த அம்மாவுக்கு வந்து சக்தியை வாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கா. அவ காரியத்தை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த அம்பாளுக்கு சக்தியை வாங்கிட்டு இவெல்லாம் விசேஷமாக உலகத்தான் பண்ணிட்டு இருக்க. வஹத்யேனம் சௌரி கதமபி சஹஸ்ரே நஜிரதா. அம்பாளுடைய சக்தியினால மகாவிஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்க, அவ ஆதிசேஷம் அறிந்து கொண்டு எல்லா பூமியும் காப்பாத்தி கொண்டிருக்கா, தாங்கி கொண்டிருக்க. அதே போல பஜதி பதி தோத்துலனவிதும் பரமேஸ்வரன் எல்லாத்தையும் தனக்குள்ள சேர்த்து வச்சிருக்க. இப்படி சுருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் அம்பாட்டத்தில் ஏற்படுறது. ஏகாசம் சகலமும் விக்ரம் கிரீடதி சஞ்சயே அங்காணி சர்வஜீவானாம் ஸ்வசரீரே நிவேத்யதா. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பிராணிகள் இருக்கா, இந்த பிராணிகள் எல்லோரையும் பிரளய காலத்துல ஒரு அணுவாக ஆக்கி அவளுடைய லிங்க சேகரித்து தன்னோடத்துல சேர்த்து இருக்காள். மறுபடியும் சிருஷ்டி காலத்துல இவர்களுக்கு தனித்தனியாக அழகான புதுசான ஒரு சரீரத்தை கொடுத்து நீங்க இந்த ஜென்மாவில சேமத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும், மறுபடியும் இந்த சம்சார துன்பம் உங்களுக்கு வரப்படாது அப்படிங்கிற அது என்னவதனம் கல்யாணதனம் ரூபம் குருதே வேதங்கள்லாம் சொல்றது. மறுபடியும் மறுபடியும் அழகான ஒரு அற்புதமான ஒரு சரீரம் இந்த மனுஷ சரீரம் கிடைச்சிருக்க. இந்த சரீரத்துல ஆச்சாரியால அடைஞ்சு மகான்களுடைய பிரசாதத்தை அடைஞ்சு ஜன்மாந்தரத்தை அந்த உபனிஷத்துக்காக தெரிஞ்சிருந்து அதனால பகலக்ஷேமத்தை அடையணுங்கிற ஒரு திவ்யமான ஒரு எண்ணம் இப்படி பண்ணிட்டு இருக்காம்பா. அந்த அம்மா என்ன பண்ணினா அங்க இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை கூப்பிட்டு அவருக்கு நவாட்சதி மந்திரத்தை உபதேசம் பண்ணினாலாம். அற்புதமான ஒரு விசேஷம் இந்த நவாட்சதி மந்திரம். இது எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். எப்படிப்பட்டதான இக்கட்டா இருந்தாலும் அதுல போகக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் அதான். இந்த இடத்துல உதாரணத்துல கிரகாணாஜமஹத்தம் அகங்காரம் தருத்பவ தவசர்வாணி பூதானி ரகசர்வாணி பூதானி ரகயஸ்வயகாமுலா அப்படின்னு உலகத்தை சுருஷ்டி பண்ணக்கூடியதான சாமர்த்தியமோ காப்பாற்ற சாமர்த்தியமோ அழிக்கக்கூடிய சாமர்த்தியமோ இந்த மந்திரத்தினால கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணி அவர்களுக்கு ஆனந்தமாக தன் காரியத்தை பண்ணாதான். இப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் நாரதர் ஜனநேயனுக்கு போயிட்டு அம்பாள் தபஸ் பண்ணுங்க. அம்பாளுடைய மந்திரத்துல முதல்ல வாக்பௌலியம் ரொம்ப முக்கியமானது. இது தபஸு பண்ணிட்டே இருந்தாலும் சகல கிரமம் ஏற்படும். அதோட மட்டுமல்ல முழு எனக்கு மந்திரம் தெரியலையே, எனக்கு யாரு உபதேசம் பண்ணுவார், என்ன சொல்றது சரியா இருக்குமா இல்லையே எப்படி தெரியும், எப்படி அக்ஷரத்தை சொல்லணும்ங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏதோ வியாக்கரணத்துல ஒவ்வொரு இடத்துல இருந்து சொல்லணும், இப்படி சொல்லணும், இவ்வளவு சக்தியை உபயோகப்படுத்தணும் சொல்றாரு, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். அது ஒரு ஏகதேசம் சொன்னாலே ஒரு சகல கஷேமத்தையும் ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் என்ன படிச்சிருக்கோம், நமக்கு என்ன தெரியும், வேதங்கள் வாசித்திருக்கோமா, சாஸ்திரங்கள் வாசித்திருக்கோமா, எங்களை எப்படி காப்பாற்றுவாரம்பாள், எங்களுக்கு ஒரு அதிகாரமும் இல்லையேன்னு கவலையே பட வேண்டாம். ஏன்னா அம்பா இடத்துல ஒரு அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான தெய்விகா. தெரியும் இந்த மனுஷத்துல அவ்வளவு சக்தி இல்ல, வர வர கலிகாலத்துல இவாளுக்கு மற்ற விஷயங்கள்ல தான் போறதே தவிர ஆத்தியாத்மிக விஷயத்துக்கு வரதில்லை. இருந்த போதுதான் அவளை நான் காப்பாற்றுவேன். அம்மாவுக்கு குழந்தைகள் ஒரு அபிமானம் இல்லையா, அதை நான் காப்பாற்றணும், இந்த இடத்துல காப்பாற்றலான்னு சொல்லி அந்த நாரதர் ஜன்ம நடந்ததான முன்னாள் நடந்ததான ஒரு உத்தாந்தத்தை விசேஷமாக சொல்றார். ஜனநேயருக்கு ஒரு காலத்துல கோத்தர தேசத்துல தேவதத்தன் ஒரு பிராமணன் இருந்தார். அந்த பிராமணன் நாலு வேதங்களையும் வாசித்தவர், சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர், அனுஷ்டான கருத்தார், ரொம்ப பேர் வாசிப்பார் அனுஷ்டானம் இருக்கார். இந்தியா எங்கேயும் ஓடுவா அப்படின்னு அனுஷ்டானம், அனுஷ்டானத்தோட அம்பாள் உபாசனம் இப்படி விசேஷமாக பண்ணி கொண்டு ரொம்ப அழகாக இருந்தார். ஆனா என்ன சொன்னார், அவளுக்கு குழந்தைகளே இல்லை, குழந்தைகளே இல்லாததுனால என்ன பண்ணினார், புத்திர காப்பீட்டு யாகம் பண்ணின. புத்திர காப்பீட்டு யாகம் பண்ணும் பொழுது நிறைய ருத்துக்கள்லாம் வந்திருந்தார், பைலம் இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு ருத்துக்கள்லாம் வந்திருந்தார். அவருக்கு சமதானம் பண்றதுக்காக கோபிலர் வந்திருந்தார். இந்த கோபிலர் சமத்துல ரொம்ப விசேஷமானவர், அப்படிப்பட்டவர். அவர் உத்காட்டாவா இருந்தார். எல்லாமும் நல்லா நடந்துட்டு இருக்கு, யாரும் எல்லாம் நல்லா நடந்தது. கடைசி நாளைக்கு விசேஷமான ராத்திரியெல்லாம் சமகானம் நடந்து கொண்டே இருக்கு. சமகானம் நடக்கிறப்ப என்ன ஆச்சுன்னு, ஒரு தரம் அவருக்கு மூச்சு முடிச்சுது, அதனால ஸ்வரம் குறைஞ்சு போயிடுச்சு. இந்த ஸ்வரம் குறைஞ்சு போனா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஏன்னா இங்க பக்கத்துல பிரம்மான்னு ஒருத்தருங்க, அவர் சர்வதா சர்வகாலம் உபாசனை பண்ணிட்டே இருக்கலாம். அந்த பிரம்மதேவர் எண்ணத்துல எப்படின்னா பிரம்மாவானவர் வேகப்படாது, மௌனமா தான் இருக்கணும். அந்த மௌனமா இருக்கக்கூடியதான பிரம்மாவானவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும், யாராவது எங்கெங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கணும், யாராவது தப்பு நடந்தது ஆனால் அவர் ஸ்வஸ்தானத்தில் இருந்து கொண்டு தான் பண்ணக்கூடியதான உபாசனத்தினால் அந்த தோஷங்களை எல்லாம் நீக்குவார். அப்படி இருக்கிற காலத்துல இவர் என்ன பண்ணினார், பிரம்மா பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்க, ஆனா இந்த யஜமானனுக்கு கோபம் உண்டு, என்ன சுவாமி நான் இப்படி காமிய கர்மா பண்ணிட்டு இருக்கேன், நித்திய கர்மாவோ ஏதோ கர்ம யோகமாக பண்ணினாலும் பரவாயில்ல, விசேஷமா இவ்வளவு செலவு பண்ணி நான் காமிய கர்மாவுக்காக பண்ணிட்டு இருக்கேன், இதுல ஒரு தப்பு நடந்ததுன்னா பலம் வராதோ இல்லையோ, நீங்க இப்படி பண்ணலாமான்னு கோபிச்சுட்ட. முதல்ல பாத்தீங்கன்னா கோபத்தை குறைக்கணும், நம்ம கோபத்தை உங்களால ஒண்ணும் பண்ண கோபிச்சுட்டதுனால இன்னொருத்த மாற போறது இல்ல, கோபத்தை குறைக்கணும், அனாவசியமான வார்த்தைய குறைக்கணும். இந்த ரெண்டு பேசுறது சின்ன விஷயத்தை வச்சிருந்து மணிக்கணக்கா இந்த சர்த்தை எங்கே வாங்கினேன்னு ஒரு மணி நேரம் பேசணும். கடையில வாங்கினேன் சொல்ல போறாதோ, ஆனா ஜனங்களுக்கு என்னென்ன இது இப்படியா அதப்படியா என்னென்ன பிராண்ட் இருக்கு என்ன ஏது, ஒரு சர்த்துக்கு ஒரு பேண்ட்டுக்கு புப்பலோன்னு போயிடும், எதிராக எப்படி அது என்னங்க இருந்தது எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சு அதனுடைய பூர்வத்தில் இருக்கிறங்கள் வம்ச பாரம்பரியங்கள்லாம் பேசிக் கொண்டிருக்கான். ரெண்டாவது இதெல்லாம் அந்யாபாதோமி முஞ்சதா அமிர்தேது, பேச்சு நிறுத்தினாலே நிறைய சக்தி நமக்கு வந்து சேர்றது. ஆனா அனாவசியமான பேசி பேசி பொருள் போக்கிட்டு இருந்தோம், இப்படி செய்யப்படாதுங்கிறத கோபத்தை ஜெயிக்கணும். அப்படி தெரியாம போயிட்டு என்ன பத்தி தெரியாதா, நான் ஆறு மணி நேரமா விடாம நான் சமாதான சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்காக, இருந்த போதிலும் ஒரு சமயத்துல பிராணம் தானே அது கொஞ்சம் மூச்சு முட்டுச்சு, அதுக்காக இப்படி சொல்லலாமா, நான் திருப்பியும் மறுபடியும் சொல்லிடலாம் உங்களுக்காக அப்படின்னு கூப்பிச்சிருந்து அவர் என்ன பண்ணினார் தெரியுமானா, உங்களுக்கு பையன் வரக்கட்டும் அவன் அவன் படிப்பு இல்லாம வரக்கட்டும் நிரக்கல கொடுத்துக்கே வரக்கட்டும் அப்படின்னு கவிச்சுட்டார். என்ன பண்றது, தேவதத்தன் ரொம்ப சிரமப்பட்டார், தேவதத்தனும் அவனுடைய ஆட்டக்காரி ரோஹிணி மாதாவும் ரொம்ப சிரமப்பட்டு இப்படி ஆயிடுச்சு, நீங்க இப்படி சொல்லலாமா, நீங்க கோபிச்சுக்கலாமா, காபத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், வேற ஒண்ணும் தெரியல அதுக்காக சரி அப்படின்னு அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணினார். அவர் சொன்னார், ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு மகான் வருவார், அந்த மகான் வந்தபிறகு அவரை பார்த்த மாதிரி உதத்தியர்னு பேரு, அவர் வந்ததுமே அவரோட பார்த்தோம்னா என்ன இருக்குது, அவனுக்கு எல்லா விதமான சாஸ்திரங்களும் வந்துடும், ஆகிய கொஞ்ச நாளைக்கு தான் படிப்பு இல்லாம இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணி போயிடுது. எங்கெங்கெல்லாம் முடிஞ்சது, ஒரு வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை வரல. இந்த குழந்தை எப்படி மகான்களுடைய கோபம் பார்த்தா கோபமும் வரும், மறுசமயத்துல சாந்தமும் ஆயிடும். ஜலம் ஸ்வபாவதீதம் பாவகாத நெருப்புல வச்சாலும் வெயில வச்சாலும் சீதமா இருக்கக்கூடியதான ஜலமானது, சிந்துன்னு இருக்கக்கூடிய ஜலமானது உஷ்ணமாகும், உஷ்ணம் பவதி தத்தி திரம், ஆனா அவ்வளவு சீக்கிரமா தத்தினம் பவேது, மறுபடியும் ஜலத்தை மேல இருந்து எடுத்து கீழே வச்சிருக்காங்க ஆனால் சாந்தமா போயிடுமா, மறுபடியும் சில்லுன்னு ஆயிடும். அப்படின்னு மகான்களுடைய கோபம் எல்லாம் கோபம் வரும், ஆனா டக்குன்னு போயிடும். நமக்கெல்லாம் கோபம் வந்துன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கோபம் வரும், கோபம் ஒரு வருஷம் முழுக்க நீடிக்கும். என்ன அப்படின்னு பார்க்கலாம், கோபத்தை ஜெயிக்கணும், குரோதத்தை ஜெயிக்கணும், எப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்வது. அப்படி இருக்கிற காலத்துல இவருக்கு ஒரு வருஷம் குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய நல்லா கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கார், ஆனந்தமா இருந்துட்டு இருக்கார், ஆனா அந்த குழந்தை ஒன்னும் பேச மாட்டேங்க. எப்படி பாருங்க, எட்டு வருஷம் ஆச்சு, எட்டாவது வயசும் கர்ப்பாஷ்டமத்துல அவருக்கு உபயோகம் பண்ணியிருக்கார், பண்ணிட்டார். பிதா அப்பாவா இருக்கிற அவர் பண்ண வேண்டியிருந்தார் ஜீவி. அவர் அற்புதமாக உபநயனம் பண்ணினார். உபநயனம் பண்ணிட்டு அவர் காதல எத்தனையோ வேதங்களை விடாம சொல்லிட்டு இருக்கார். எப்பாவது பேசுவானார், ஒண்ணுமே பேசறது இல்ல. அவர் வார்த்தையில இருந்து ஒரு எழுத்து வர்றதில்லை. அவருக்காக இவருக்காக தெரிஞ்சப்ப பண்ணிட்டு இருக்கார். பார்த்துக்கணும், உபநயனம் பண்ணிட்டு அவ ஏதோ ஒரு காரணத்துக்காக சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவருக்காக மக்கள் வேட்பாளர் பண்ணணும். அது இப்ப பண்றதில்லை. எல்லோரும் நியாயமா என்ன, அப்பா குழந்தை சரியா இல்லைன்னா அவருக்காக இவன் தன் சந்தியானந்தத்தை பண்ணிட்டு மறுபடியும் அவருக்காக பண்ணணும். ஏன்னா பிராமணன் சந்தியானந்தத்தை பண்ணலைன்னா அவருடைய பிராமணிய போயிடும். ரொம்ப வசத்தின்னா இது போல மறுபடியும் கிடைக்காது. கோடி ரூபாய் கிடைக்கல, காயத்ரி மந்திரத்தை பண்ண போனீங்கதான அதிகாரம் கிடைக்காது. அது பத்திரமா அடிச்சுக்கணும். என்ன அதனால எல்லாவற்றையும் அடையலாம். பிராமணனுக்கு அவ்வளவு வசத்தியான ஒரு தத்துவம் காயத்ரியா பருவ மந்திர அப்படின்னு விசேஷமாக இருக்கு. அதுக்காக இவர் எல்லாம் பண்ணிட்டு காயத்ரி மந்திரத்தை அவனுக்காக இவர் செஞ்சுட்டு இருக்கார், வேதங்களை செஞ்சுட்டு இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப வெறுத்து போச்சு வாழ்க்கையில. இப்படி போயிட்டு என்ன பண்ணினா, அபுத்திரி குழந்தை இல்லைன்னா கதை இல்லையே நினைச்சது. நான் இப்படி பண்ணினேன்னே குபுத்திரஹா இவன் வந்தாதான் ரொம்ப சிரமமா இருக்க அப்படின்னு வருத்தப்பட்டு நான் வெட்ட வெட்ட இந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு வைராக்கியமோ இத்தனை நாள் முதல ஊர்ல இருக்கிறவர்கள என்ன வெட்டு இருந்தா, நான் அது கேர் பண்ணல, எங்க அப்பாவே என்ன பையன் அறிஞ்சு விட்டாரு அப்படின்னு மனசுல கோபம் வந்தது. என்ன ஆயிடுது, கிளம்பி போயிட்டான். காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் இவர் பாட்டு இங்க ஒரு மூலையில உட்கார்ந்து கடைச்சதான பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு அவர் பாட்டுக்கு வெறும்புன்னு கலந்துட்டு இருக்கான். ஒரு காரியமும் இல்லை. வீட்டுல இருந்தா இது பண்ண அது பண்ண யாரும் சொல்றதுக்கும் இல்ல. அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்காரு. எப்ப பசிச்சா போய் சாப்பிட வேண்டியது, தாகம் வச்சா தீர்த்தத்தை சாப்பிட வேண்டியது, அதே வஸ்திரம் ஏக வஸ்திரம், காயத்ரி மந்திரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி போயிட்டாங்க. இப்படி இருக்கிற காலத்துல என்ன, ஒரு நாளைக்கு இவன் இருக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு பன்னி ஓடி வந்துட்டே, அந்த ஓடி வந்துட்டே இருக்கிற காலத்துல பின்னாலிருந்து ஒரு ரெண்டு கணத்துக்குள்ளேயே ஒரு தீவிரமாக அந்த பன்னியை விரட்டிட்டு வரக்கூடியதான ஒரு வேடம் அவன் அம்ப விட்டான். அந்த அம்பானது இந்த பன்னி முதுகில குத்திட்டு ஓடு கத்தித்தது. கத்தினா ஆனா அங்க இருக்கிற மறுபடியும் ஓடி வருது. ஓடி வரப்ப ஐந்து கத்திட்டு வந்ததுதான், அவ்வளவுதான். அது பாட்டுக்கிறது வலிக்கிட்டு அகலம் கத்திட்டு வந்தது. இதுவரைக்கும் பார்க்கிற ஒரு வார்த்தையும் பேசாத இவனும் அது என்னவோ அந்த வார்த்தை என்னமோ பட்டுத்தவன். இவன் அதையே சொல்லிட்டு இருக்கான், விடாம அதையே சொன்னான். ஒரு வருஷமாச்சு ரெண்டு வருஷமாச்சு ஒண்ணும் கிடையாது. சாப்பிடுற சமயம் தூங்குற சமயத்தை தவிர மீது சமயத்துல அவன் மனசுல அது போயிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கிற காலத்துல என்ன, அது எத்தனை நம்பர் ஆச்சோ என்ன ஆச்சோ அந்த மனசுல ஏகாக்கிரமாக அதே நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறதுனால அம்பாள் பிரத்யட்சமான அருணாம் கருணா தரங்கிதாட்சியும் அணிமாதிமனோ கைக்கி அப்படின்னு அற்புதமா அந்த அம்பாள் பிரத்யட்சமாய் அவருக்கு சகல வரங்களையும் கொடுத்து சௌக்கியமா இருப்பாய்னு சொல்லிட்டு போனேன். ஆனா அம்பாள் சொல்றான், படிக்கணும்னா குருமுகமாக வந்தாதான் வரும். படிக்கலாம், இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணி அது என்ன இதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு அது பலத்தை கொடுக்கணும், அந்த குருமுகமாக வந்தா தான் அது பலத்தை கொடுக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி போயிட்டா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இவன் சொன்னதே இருக்கிற காலத்திலேயே அந்த பன்னியாவது எங்கே குறிஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடியதான புதலுக்குள்ள போயிடுது. புதலுக்குள்ள போனதுன்னு அந்த வேகம் பின்னால வந்தான். அவன் பார்த்தானா, அவன் பார்த்துட்டு சுவாமின்னு என்னாச்சு, இங்க ஒரு பன்னி வந்ததோ இல்லையோ, எங்க போச்சு, உள்ள ஆக்கிரமத்தை கொண்டு போயிருக்கான், வேற எங்க போயிருக்கு சொல்லும்போது இவனை பிடிச்சுட்டான். இவர் பார்த்த, நான் இப்ப சொன்னேனையானால் அந்த பத்திக்கு பிராணம் எடுத்துருவா. இவன் சொல்லவேன்னா பொய்யாயிடும், அப்பா பொய் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்க. நான் என்ன பண்றது, சொல்றதா வேண்டாமா, சொல்றதா வேண்டாமா, மனசுல கவலை ஏற்பட்டது. இந்த கவலை ஏற்பட்டது சொன்னாரா, ஓஹோ இது என்ன பண்ணணும், எந்த பிராணிக்கு இந்த பண்ணப்படாது அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அஹோ வியாகிரு கிம்ருச்சதி புன புனா எனப்பா, எந்த கண்டு பார்க்கிறதோ அது பேசாது, எந்த வாய் பேசுமோ அது பார்க்கல. எப்படி என்ன பேச சொல்றேன், உனக்கு உட்கார்ந்த முக்கியம் எந்த கண்ணு பார்க்கறதோ அது பேசுமோ, எந்த வாய் பேசுமோ அது மண் பார்த்துட்டு இருக்கோம், என்ன சொல்ல போறாய் அப்படின்னு அவன் பார்த்தான். என்னடா இது பிராரம்பம், நம்ம கிட்ட முன்னால இவர் ரொம்ப காணப்பட்டார், பைத்தியத்துக்குமே இந்த பைத்தியமா இருக்கு, இவர் சொல்றது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு அவன் போயிட்டானா. இவர் அதுக்கப்புறம் தியானம் பண்ணிட்டு அங்க ஒரு சன்னியாசி வந்து அவருக்கு யாரு என்னன்னு கேட்டு அவருக்கு ஒரு 10 வார்த்தை சொல்லி கொடுத்தாரா. அதெல்லாம் தானே சகல சாஸ்திரங்களும் வந்து தானம் வந்துட்டா யாரு அவர் உதத்தியது, அந்த உதத்தியருடைய அனுகிரகத்துல இப்படி சகல கேமம் நடந்தது. ஒரு அம்பாளுடைய பீஜத்துல ஒரு பீஜத்துல ஒரு ஏகதேசத்தை சொன்னாலே இவ்வளவு வசதியான ஒரு பலம். ஆகையால் அம்பாளுக்கு தாமதானு பேரு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவா. அதோட மட்டும் இல்ல போகஸ்வர்கதா, அம்பாள் போகத்தை கொடுப்பா, ஸ்வர்க்கத்தையும் கொடுப்பா, அபவர்க்கத்தையும் கொடுப்பா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல போகங்களையும் கொடுப்பா, போகங்களோட மரணானந்தரம் இங்கே எங்கேயும் இல்லை, இவாளுக்கு பங்க சுகங்களையும் கொடுப்பா. இவாள் பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடியதான சுகங்களையெல்லாம் இவ அனுபவித்து அதற்கு பிறகு தனகாரிகள்னால ஆத்ம தத்துவத்தை உருமுகமா அறிய வச்சு அதுக்கப்புறம் அவளுக்கு மோட்சம் கிடைக்குமா. இப்படிப்பட்டதான சுரூபம் அம்பாளுடைய தெரிகிறது கேட்டமாக இந்த சுரூபத்தை சொல்லி அதற்கு பிறகு இதே மாதிரியே இருக்கக்கூடியதான பல கதைகளை நான் சொன்னிட்டு வரேன்னு ஆரம்பிச்சு அடுத்ததாக இப்ப முதல் பீஜத்தை பத்தி சொன்னேன். அதே மாதிரியே இருக்கக்கூடியதான மற்ற பீஜங்களுக்கு அம்பாளுடைய பீஜங்கள் திவ்யமான உத்தமமான ஒரு மந்திரங்கள். அந்த மந்திரங்களை காதால கேட்கறது நமக்கு இது பீஜம்னு தெரியாம போகலாம், இது மந்திரங்கள்லே தெரியாம போகலாம். இருந்த போதிலும் அது காதால விழுந்தாலே காதல விழுந்தாலே போகணுமா. அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா அற்புதமாக அங்கே உட்கார்ந்துருக்கோம், அவ என்னென்னவோ மந்திரங்களை சொல்லிட்டு இருக்க, இது என்ன மந்திரம்னு நாங்கள் தெரியாது, ஆனா அந்த மந்திரம் காதல் விழுந்தா அது போருமா. ஏன்னா தெரிஞ்சாலோ தெரியாமலோ நெருப்ப தொட்டா நெருப்ப எப்படி சொல்லுவோம். அதே போல அம்பாளுடைய பீஜங்கள் தான் மந்திர பீஜங்கள் தான், நீங்க தெரியாம அந்த காதல் அர்த்தம் தெரிந்து கொள்ளாமல் காதால கேட்ட மாத்திரத்தினாலே அது பலத்தை கொடுக்குமா. ஏன்னா இங்க இருக்கக்கூடியதான பிராணயுக்தமான பீஜங்கள், ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒரு பிராணம் ஒரு கீழகம் இவைகள்லாம் இருக்கு. அந்த பிராணத்தோடு இருக்கக்கூடியதான சஜீவ மந்திரங்கள் இவைகள். ஏன்னா அநாதி காலமாக இதை அதுக்கு ஜீவனத்தை கொடுத்து கொண்டே இருக்கா இவைகள்லாம். அப்படி ஜபத்தை பண்ணும்பொழுது பிராண மந்திரம்னு பேரு, விசேஷமாக அதுக்கு அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடியதான மந்திரம், இப்படிப்பட்டதான மந்திரங்கள் பண்ணி இருக்கக்கூடியதான பீஜம் அது, அது நிச்சயமாக பலத்தை கொடுக்கும்னு சொல்லி அதற்கு பிறகு நாரதர் மறுபடியும் சொல்ல தொடங்கினார். சுதர்சன உபாட்டானது அடுத்தது சுதர்சனனுடைய கதை. அயோத்தியா நகரத்துல துருவசந்தின்னு ஒரு ராஜா இருந்திருக்க, அந்த துருவசந்திக்கு ரெண்டு பெண்கள், முதல்ல மனோரமான ஒரு ரெண்டு ஆசைக்காரி, மனோரமான ஒரு ஆசைக்காரி, அடுத்தது லீலாவதியின் ஒரு ஆசைக்காரி. இந்த மனோரமாங்கிறவள் இவ கலிங்க தேசத்துக்கு சேர்ந்த சூரசேன ராஜாவுடைய பெண். இந்த லீலாவதிங்கிறவள் யுகாதித்து உஜ்ஜயினி தேசத்தில் இருக்கக்கூடியதான அவருடைய பெண். இப்படி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணினார். இந்த மனோரமாங்கிறவளுக்கு சுதர்சனன் ஒரு பையன் பிறந்தார். ரொம்ப சாந்த சுரூபம், சூரன் வீரன் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சாத்விக சுபாவம் உள்ளவன், ரொம்ப நல்லவன். அதே மாதிரி லீலாவதிக்கு கொஞ்ச நாள் அனுப்பணும் சத்ருஜித்துன்னு ஒரு பையன் பிறந்தார். அவனும் எப்படின்னா அவனும் இதே வரணும், ஆனா என்னன்னு கொஞ்சம் ராஜச சுபாவம் உள்ளவன், எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அப்படி இருக்கக்கூடிய நான் அவன் நல்ல பேச்சாளர் வேற. ரெண்டு குழந்தைகளும் எல்லா சாஸ்திரங்களையும் வாசிச்சா, அஸ்தே வாசிச்சா, நிறைய பெரிய சூறாள ஆளா. இப்படி ஆற காலத்துல கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அவ வளர்ந்து இனிமேல இவளுக்கு நம்ம பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்து இருக்கிற காலத்துல ஒரு நாள் வேட்டைக்கு போற நம்ம துருவசந்தி. வேட்டைக்கு போனா நாங்க எங்க கொடுக்கிறதான எல்லா பிராணிகளும் சொன்னிட்டு காட்டெல்லாம் சரி பண்ணிட்டு உள்ள போற சமயத்துல ஒரு பெரிய சிம்மம் வந்தது. அந்த சிம்மத்துக்கு மேல இவர் வானத்தை விட்டார். ஏன்னா அது மேல பாஞ்சு இவருக்கு வரது, இவர் மேல இவர் வானத்தை விட்டார். அது தப்பிச்சுன்னு ஓடி போயிடுது. சரி போகட்டும் நினைச்சிட்டு பாக்கிறதுக்காக பின்னாடி வந்து இடிக்க ஆரம்பிச்சுடுது. இராஜா பின்னால இருக்க கூடியதான சைன்யங்கள் அத்தனை சைன்யங்களும் சேர்ந்து அந்த சிம்மத்துக்கு மேல வானத்தை போடுற அவன் ரொம்ப பத்திரமா போட்டான். ராஜா மேலே விழுந்துட்டு என்ன பண்றது, ஆகிய பத்திரமா போட்ட ராஜாவும் என்ன பண்ணினான் தெரியுமா, கையில இருக்கிற கத்தி எடுத்து கொத்த கொல்லத்துக்கா ரெடியான அந்த சிம்மமும் பார்த்ததா ராஜா அடிக்கிறதுக்கும் அந்த சிம்மமானது ராஜாவை அடிக்கிறதுக்கும் ஒரே கடம் ஒரு செகண்ட் எப்படி அவள இவன் கத்தி அடினால் அது கீழே விழுந்தது, அது சிம்மம் அடிச்சு அடினால் ராஜா கீழே விழுந்தா ரெண்டு பேரும் பாடமாட்டான் இப்படி ஆயிடுச்சு. அடாடா என்ன பண்றது, இந்த சைக்கியங்கள்லாம் சேர்ந்து வந்து ஊர்ல சொன்ன பிறகு இப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு மற்ற காரியங்கள் நான் பண்ணி மேல விசேஷமாக அடுத்ததாக ராஜா யாரும் தீர்மானம் பண்ணணுமோ இல்லையோ அதுக்காக பெரியவன் மூத்தவன் சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவன் யோக்கியத்தை உள்ளவன் அப்படி இருக்கக்கூடியதான சுதர்சன் இருக்க அவருக்கு தான் ராஜ்யத்தை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தீர்மானம் பண்ணினார். ஆனா இந்த விஷயம் என்ன, இந்த சுதர்சனுடைய தாத்தா மனோரமானுடைய அப்பாவா இருக்கக்கூடியதான அவருக்கும் தெரிஞ்சது சூரசேனனுக்கும், அதே போல லீலாவதன் இரண்டாவது அரசாரி அவருடைய பையன் சத்ராஜித்து அந்த லீலாவதனுடைய அப்பா இம்பாஜித்து அவருக்கும் தெரிஞ்சது. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்திருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு வந்த இடத்துல என்ன தீர்மானம் பண்றது, ராஜாவா யாரை எடுத்துக்கிறதா இருந்ததா, இது பேர் எல்லாருமே சுதர்சனம் தான் ராஜாவா இருக்கணும், அவர் தான் மூத்தவா உனக்கு யோக்கியத்தை இருக்குன்னு இவர் சொன்னார். யோக்கியத்தை இருக்கலாம், ஆனா இருக்கிறதுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ள யாரு வசதி, இவா ரெண்டு பேரை விட அவர் ரொம்ப உதவி இல்லவா அப்படின்னு நான் சென்று சத்ராஜத்துக்கு தான் சத்ருஜித்துக்கு தான் நீங்க ராஜத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒத்த காலில் நிக்கிறார். விபாஜித்து எத்தனையோ சொல்லி பார்த்தா ஆனா என்ன பண்றது, நான் யுத்தம் பண்ணுவேன் விடாம விட மாட்டேன் அப்படின்னு நான் யுத்தத்துக்கு வந்து அந்த யுத்தத்துல என்ன பண்ணினா சூரசேனன் கொடுக்கிட்டேன். கடைசியில் என்னடா ஆச்சு, சுதர்சனுக்கு பட்டம் கிடைக்காம போயிடுது, எது நியாயமா வரணுமோ அது வராம அந்த மனோரமானுடைய அப்பாவாக அவரையும் கொண்டுட்டார். கடைசியில் ராஜ்யங்கள் இருக்கக்கூடியதான மந்திரிகளிடம் பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் ராஜாவா இருக்கணும் இல்லைன்னா ராஜ்யம் கெட்டு போயிடும், இது இவரா இருந்தாருன்னா அவரா இருந்தா இவருக்கு மட்டும் அதிகாரம் இல்லைன்னு சொல்லப்படவே அவருக்கு தகுதி இல்லையன்னு சொல்லலையே, ரெண்டு பேருக்குள்ள இவன் ஒன்னு மூத்தவனா இருக்கிறவன் தகுதி உள்ளவனா இருக்கிறான் நியாயமா இருக்க வேண்டியது, ஆனா இவனை விட அவனும் தகுதி உள்ளவன் தானே அப்படின்னு அவனுக்கு பின்னால இவ்வளவு போர்த்து இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்து அதுவும் நல்லதுக்கு தான் ராஜ்யத்துக்கு நினைச்சிருந்து அந்த சத்ருஜித்துவ ராஜாவா பண்ணிவிட்டார். இப்ப என்ன சில இந்த மனோரமா பார்க்கிற அராஜனா ஆசுக்காரன் தலைமையிட்ட எப்பையும் சிறுவனா இருக்கான், ஒரு தப்பும் பண்ணாம நன்னா இருக்கக்கூடியதான பையனுக்கு உலகம் எல்லாம் சத்துவாயிடும். பார்த்தீங்க அந்த விசாரித்து என்ன பண்ணிட்டா, அத்தனை தேசங்களுடைய ராஜாவையும் வைத்து வந்து என் பையனுக்கு பேரனுக்கெல்லாம் பட்டத்தை கட்டி கொடுக்கணும்னு சொல்லி இவருக்கு ரொம்ப விதமான ஒரு கெட்ட ஒரு சுகாதாரத்தை பண்ணி கொடுத்து விட்டாரு. நான் என்ன பண்ணுவேன், இங்க இருந்தேனையானா எனக்கு சேமம் இல்லை, என் பையனுக்கும் சேமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லீலாவதி நமே புத்திரோ பவிஷ்யதி தயாவதி, நமே புத்திரே பவிஷ்யதி தயாவதி, இனிமேல என் இடத்துலயோ அல்லது என்னுடைய குழந்தை நிறுத்த அவன் தங்க காட்டுவாடா, இப்ப தான் எப்படிப்பட்ட ராஜமாக ஆயிட்டார் ஆகையா இந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைச்சது. எப்படியாவது நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடணும், இங்க இருந்தா நமக்கு கட்டம் தான் அப்படின்னு நினைச்சிருந்து ஒரு முக்கியமான ஒரு சில பேரை கேட்டார். அதுல விதடன்னு ஒரு மந்திரி, அவன் அவன் எப்படிப்பட்டவன், அவன் அந்த புறத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவன், அவனை முடிச்சது நம்ம இங்க இருந்து எப்படியாவது கிளம்பணும் அப்படின்னு சொன்னே அவன் சொன்னானா, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம யுத்தத்துல மரணித்ததான இங்க ஆட்டக்காரனை பார்க்கணும், அவருக்கு அந்தக்கிரியைகள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க கிளம்புங்க, அங்கிருந்து வரப்ப நான் வேற இடத்துக்கு அழைத்து போயிடுறேன்னு சொல்லிவிட்டார். ரகசியமா தனி நன்றின கிளம்பன பிதாமே நிகதே புத்ரோயம் பாலகஸ்ததா, யுத்தத்துல ஆட்டக்கார காலமாயிட்டா எங்க அப்பாவும் காலமாயிட்டார், நான் என்ன பண்ணுவேன், புத்ரோமே பாலகஸ்ததா, பையனும் சின்ன பையனும் இருக்கான் யுதாஜித் பலவான் ராஜா, ஆனா இந்த யுதாஜித் சத்ருஜித்துடைய அப்பாவா இருக்கிறவர் பலவான் ராஜா, கிம் விதேயம் பதத்துவமே என்ன பண்ணணும் சொன்னார். தனியின் ஒரு பிளான் போட்டு காட்டு அந்த யுத்தம் கணக்கு போய் யுத்தத்தினுடைய அப்பா காலமானதான அவரையும் பார்த்தது, அங்கிருந்து மெல்லமா யாருக்கும் தெரியாம கிளம்பி வாரணாசி கழிச்சுன்னு போயிட்டார். அங்கே கங்கைக்கு அக்கறையில பரத்வாஜ ஆசிரமம் இருக்கு. அந்த பரத்வாஜ ஆசிரமத்துல அற்புதமா இவ ரகசியமா வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல சத்ருஜி தானவன் ராஜாவாயிட்டான். கொஞ்ச நாள் யுகாஜிக்கு பக்கத்திலேயே இருந்தான். பேரணும் இல்லையோ அவருக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சரி பண்ணி மற்ற ராஜாக்களைலாம் அவளுக்கு சரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன ராஜ்யத்தை சீர்படுத்தி விட்டு கலந்து போயிட்டானா. ஆனால் அவர் நினைச்சார் அக்னிசேஷத்தையோ சத்ரு சேஷத்தையோ வெற்றி வைக்கப்படாது, ருண சேஷத்தையும் வெற்றி வைக்கப்படாது. பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் பேங்க்ல, கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டு இருந்தேன். ஒரு 50,000 தான் மிச்சம் இருந்தது. அது ஏன் சார் கட்டணும்? யாராவது பண்ணி மிச்சத்தை வந்து லோன்ஸ் எல்லாம் சரி பண்றேன்னு போயிடுவானே, இது வரைக்கும் கட்டிட்டோமே அப்படி விட்டுருவோம் நினைச்சுட்டு அப்படி விடாதுங்கோ. என்னடா இது என்ன விவகாரம் வச்சு அது அப்படியே விட்டாமத்தான். ஒரு 10 வருஷம் அனுப்புற என்ன பேங்க்ல இருந்து நோட்டீஸ் வருது 10 லட்சம் கட்டலாம். ஏன் பார்த்தா 50,000 கட்டணும் கட்டாம விட்டுடோ இல்லையோ. அந்த கட்டாமது வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி, உங்களுக்கு கொடுக்கிற வட்டி வேற, உமட்ட வாங்குற வட்டி வேற. என்ன அப்பதான் நான் குழைக்க முடியுங்கிற அந்த பேங்க்ல இருக்கிறவர் நம்பாதிக்கு வரப்பாருங்கிறவங்க எல்லாம் விவகாரம் எங்கடா அது விவகாரம் இப்படி ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி நெருப்பு தான் அழிஞ்சிருக்க கொஞ்சம் ஒரு மூலையில் இருக்கு, அது என்ன பண்ண போறது என்ன அப்படின்னு விடப்படாது, அது மட்டும் ஜாஸ்தி ஆயிடும். அதே போல சத்ருக்களை மட்டும் விடவே விடாது. அவன் என்னமே அந்த மனசுல அவன் குரோதத்தை வச்சுட்டு என்னைக்காவது உங்களை சொல்லணுங்கிற எண்ணமே இருக்குமா, ஆகிய சத்ரு சேடம் வைக்கப்படாது அப்படின்னு நினைச்சது. என்ன பண்ணினா எங்க இருக்கான் இந்த சுதர்சன, இவன் இருக்கிற பங்கம் நம்ம பேரனுக்கு கவலைதான். ஆகையால் சுதர்சன் எங்க இருக்கான், மனோரமா எங்க இருக்க அப்படின்னு தேடணும்னு ஊரெல்லாம் தாராள அனுப்பிட்டாளா. இந்த தாராயெல்லாம் தேர்ந்து இந்த சிஐடி தீபல் என்ன பண்ணினா பரத்வாஜ ஆசிரமத்துல இவா இருக்கிறத கண்டுபிடிச்சு விட்டான். அங்கிருந்து வெகு தூரம் இருந்த பொழுது இவா போய் கண்டுபிடிச்சு விட்டான். அப்புறம் என்ன இந்த இதாஜித் பார்த்த ஒரு 4-5 வருஷம் ஆயிடுது, மேலமா இருந்தாலும் அவளை நம்ம போய் தான் பொடிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல நேரா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல போனார். இந்த போனது அங்க இருக்கிறவா பரத்வாஜ மகர்ஷி சிஷ்யா அவர் சொல்லியிருக்காளா, இந்த பாருங்கோ இதாஜித்தைக்கு வந்திருக்கான் பத்திரமா சுதர்சனை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மனோரமா பார்த்தாலும் நம்மளால யுத்தம் பண்ண முடியாது, அவனும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன பண்ணணும், தாம தான தேத தண்டங்கள் 4 உபாயங்கள்ல ஏதோ விதமாக அவரை பயமுடுத்து நீங்க அனுப்பிச்சு விட்டுருந்தோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா பரத்வாஜர். பரத்வாஜர் அதே விதமாக இங்க இருந்து போய் கேட்ட அவர் அதெல்லாம் கிடையாது, உங்க ஆசிரமத்தில் தான் இருக்காளா, அவ எங்க தேசத்துக்கு நாட்டுக்கு செத்துவாளா இருக்கா, அவளை எங்கிட்ட அப்படிச்சு விடுங்க, நான் ஒன்னும் பண்ணாம உங்க ஆசிரமத்துக்கே வரல நான் போயிடுறேன்னு சொன்ன. இவர் சொன்னார் இப்படி எல்லாம் பண்ணாதப்பா, வேண்டாம் தப்பான காரியம், அவளால உனக்கு அபகாரம் வராம நான் பார்த்துக்கிறேன், அதுவே தவிர அவளை கொடுத்து கேட்காத அவளை இஷ்டப்படுத்தாத ஆசிரமத்துல சாந்தமா தபஸ் பண்ணிருக்க நீ ஒண்ணும் பண்ணாதே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பார்த்தா பரத்வாஜர். பரத் இவர் சொன்ன போயிட்ட நிறுத்தத்துக்கு காதல விழுவ நல்ல வாரத்தை விடல, நான் அப்படி எல்லாம் கிடையாது, நான் அழிச்சு போனேன், அவளை பலாத்காரமா அழிச்சு போவேன்னாரா. இந்த பரத்வாஜர் சொன்ன இத பாத்தியா, அவன் பலாத்காரமா எழுதுன போவேன்னு சொல்லியே. இப்படித்தான் ஒரு காலத்துல வசிஷ்ட ஆசிரமத்திற்கு விஸ்வாமித்தர்னு ஒருத்தர் வந்தார். விஸ்வாமித்தர் 10,000 சைனிகளோட வந்தார். அத்தனை பேருக்கும் வசிஷ்டர் குலமும். அவர் வந்ததுமே இவ எல்லாருக்கும் மரியாதை பண்ணினார். மரியாதை வந்து மத்தியானம் இந்த காலத்துல ஆகார சாப்பிட்டு தான் நீங்க கலம்படணும்னு சொன்னார். முனிவர் அவரால் என்ன பண்ண முடியும், அவருக்காக நம்ம தொந்தரவு கொடுக்கறத ராஜாவா இருக்கிற நான் தான் முனிவர்களை காப்பாற்றணுமே, அவர்கிட்ட எதிர்பார்க்கப்படாதுன்னு நினைச்சிருந்து வேண்டாம்னு 2 தரம் சொல்லி பார்த்தார் விஸ்வாமித்தர். வசிஷ்டர் கேட்கல, நீங்க இருந்தா காலத்து போடணும். அவர் சொன்னா, ஐயா நான் ஒண்டிய வரல சுவாமின்னு, சைன்யங்களோட வந்திருக்கேன், யானைகள் குதிரைகள் ஓட்டங்கள் இத்தனையும் வந்திருக்கு, அத்தனைக்கும் நான் நீங்க எப்படி சாப்பாடு போடணும் முடியாத காரியம். அவர் பார்த்தார் உமக்கு ஒண்ணும் கவலை வேண்டாம், மத்தியானம் பண்ணிட்டு வர போனார். சரியின் மத்தியானம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கா, இலை போட்டாச்சு, என்ன விவகாரம் சார், அந்த ஆசிரமம் முழுக்க வரிசையா இலை போட்டிருக்கா, அத்தனையும் வந்து எங்கிருந்து வருதோ தெரியல சுவாமி, அத்தனை ஐட்டம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல போடுவா பாத்தீங்கன்னா வாத்தியமா பெரிய இலையை போட்டு வரிசையா 32 ஐட்டம் வரிசையா போட்டிருக்கா, 1, 2, 3, 4 எத்தனை ஸ்ட்ரீட், அதோட மட்டும் இல்ல அவளுக்கு எது சுவையா இருக்குமோ அது மாதிரி வந்து வீழற குறையில உங்க வேலையில உங்களுக்கு மைசூர் பாக் பிடிக்கும் அங்கே விழுந்து அவாயிலா லட்டு பிடிக்கும் அப்படி பிடிக்கிறது ஏன்டா அப்படி வந்து விழுந்து அற்புதமான ஒரு பதார்த்தம் அச்சத்தியப்பட்டு போயிட்டாரா இவர் எப்படி இப்படி பண்ண ஆரம்பிச்சார் பெரிய ஒரு காரியக்கிரமம் நிறைய சமயக்காரர்கள் உபராணங்கள்லாம் இருந்தா தான் முடிகிற காரியத்தை ஒத்ததா இருந்தது என்னமா பண்ணினா சரியில்லையே அப்படின்னு டாக்டர் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வந்தது அவரையே போய் கேட்டார் வசிஷ்டர் வசிஷ்டர் சொன்னார் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லை பாருங்க நான் ஒண்ணுமே பண்ணல ஏதோ நான் ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் அங்க பின்னால நந்தினின்னு ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாட்டை தான் எல்லாத்தையும் கொடுத்தது அங்க போய் பார்த்தா அந்த பசுமாட்டுடைய சரீரத்துல இருந்து அத்தான ஆயிட்டம் வந்துட்டே இருக்கான் இன்னும் அப்புறம் பார்த்தாரா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்க சந்தோஷப்பட்டார் விசாரித்தார் கடைசியில் ஒரு வார்த்தை கேட்டார் இது ஆசிரமத்தில் இருந்தா இந்த ஆசிரமத்தில் வரவாளுக்கு மட்டும்தானே உபயோகப்படுகிறது இது அரசாங்கத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் உபயோகப்படுவோம் ஊர்ல இருக்கிற எல்லோருக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுக்கலாமே பஞ்சம் இல்லாம காப்பாற்றலாமே அது கொடுக்கலையேன்னு கேட்டார் வசிஷ்டர் வசிஷ்டர் சொன்னார் தானம் கொடுக்கலாம் என் பொருளை நான் தானம் கொடுக்கலாம்ப்பா இன்னொருத்தருடைய பொருளை நான் தானம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் உண்டா தானம்னா நிவர்த்தி பூர்வக பரஸ்பத்வ ஆபாதனம் தன்னுடைய ஓனர்ஷிப்பை நிறுத்திவிட்டு இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அது எனவே இல்லையே நான் எப்படி கொடுப்பேன் இது காமதேவ மாதாவுடைய பெண்ணுகள் நான் யஜ்யம் பண்ண தொடங்கினேன் யஜ்யம் பண்றதுக்காக தினந்தோறும் அந்த பால் வேணும் அந்த பாலை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கு அதனால எங்க ஆத்துக்கு கெஸ்ட விடுறதுக்காக ஒன்னும் பண்ண முடியும் இவர் பார்த்த எனக்கு கொடுக்கப்படாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் நீங்க பேசுறேன் அரசாங்கத்துல உயர்ந்ததான பொருள் யாருக்கு சேர்ந்தது ராஜாவுக்கு சேர்ந்தது ஆக நீங்க கொடுக்கணும்னு சொல்ற அவர் வசத்தை சொன்னால் முடியாதுன்னு சண்டை வந்தது விஸ்வாமித்தர் அவரோட சண்டைக்கு போனார் வசிஷ்டரோட வசிஷ்டர் என்ன இருந்தார் அதுக்கப்புறம் குளித்து விழுந்து போக தொடங்கினார் அந்த நந்தினியை அப்ப அந்த நந்தினி பெரிய சொல்றது நிறைய யோகாவெல்லாம் வந்து இந்த விஸ்வாமித்தர் சைன்யத்தை மட்டும் ஒண்ணு இடம் இல்லாத இடத்துல அனுப்பி விட்டா ஓடி போயிட்டா இந்த சைன்யம்னு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பிரயோஜனம் ஒரு பிராமணன் இவர்கிட்ட என்னால் திருந்த போட முடியலையே நடக்கிறது கைலாசத்துக்கு போய் முதல்ல என்ன பண்றதுன்னு தபஸ் பண்றதுன்னு தபஸ் பண்ணினார் 10,000 வருஷம் பரமேஸ்வர அனுகிரகம் கிடைச்சது எனக்கு அற்புதமான சக்தி இருக்கக்கூடியதான பாடல்கள் வேணும் ஆயுதங்கள் வேணும்னு கேட்டார் சரிட்டார் பரமேஸ்வர் இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார் இந்த ஆயுதங்களை விட்டா எல்லாத்தையும் கொண்டு விடலான்னு நினைச்சிட்டு இருக்கார் நேரம் வேற எங்கேயும் போல வசந்த ஆசிரமத்தில் யுத்தம் பண்ணணும்னு வசிஷ்டர் பாட்டுக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கார் இப்படியா யுத்தத்துக்கு வந்தானா கவலையே படல அவர் முகத்துல ஒரு சீரியஸ்னஸ் இல்ல ஒரு பயமும் இல்ல என்ன பண்ணினார் தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த கைக்கு ஊறி கொண்டிருக்கிறதுக்காக ஒரு பிரம்ம தண்டம் இருக்கும் அதை முன்னால நிறுத்தினார் இவர் பாட்டுக்கு ஆனந்தமா ஜபத்தை ஆரம்பிக்கிறார் என்ன சுவாமி யுத்தத்துக்கு வாங்கும்னு கேட்கிறேன் பத்மாசனம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் நீர் போடும் அவ்வளவு இவர் பாட்டுக்கு ஆக்னேயாஸ்திரம் வாயவியாஸ்திரம் நைதர்யாஸ்திரம் குபேராஸ்திரம் எல்லாத்தையும் போட்டுருந்திருக்கார் எல்லாம் என்ன பண்றதுன்னு அது வரைக்கும் வருது பிரம்மதண்டம் வரைக்கும் அதுக்குள்ள லயமாயிடும் ஜனாது வம்பு என்ன மந்திரம் இவர் சொன்னாலும் தெரியலையே எந்த பக்கம் போட்டாலும் இருக்கேன் நகாயத்ர அஸ்பரோ மந்திர காயத்ரி மந்திரத்தோட சம்புட்டம் பண்ணி பஞ்சதாட்சரி மந்திரத்தை அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரா ஒன்னும் நடக்கல இவர் என்ன பண்ணார் பிரம்மாஸ்திரத்தை உட்பட அதுக்குள்ள இருக்கிற பிரம்மதண்டம் அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இது என்ன ஒண்ணும் பண்ண தெரியலையே அவருக்கு கோபம் வந்து சக்ரிய பலம் பிரம்ம தேகோ பலம் பலம் பிசிக்கல் பவர் எவ்வளவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை மந்திர சக்தி இருந்தாலும் எல்லா காரியமாகும் அப்படின்னு நான் சொன்ன மறுபடியும் தபசு பண்ண போறேன் ஆரம்பிச்சு விட்டார் அவர் இப்படி அந்த விஸ்வாமித்திரர் எப்படி பலாத்காரமாக நந்தினியை இழுத்து போகணும்னு நினைச்சு என்ன ஆச்சோ அதே போலதான் உனக்கும் ஆகும்போது வெளியா அழைச்சு போட்டாராம் இவர் விசாரித்து பார்க்கிறாரு ஆடாடாடா இவர் என்னமோ பயப்படுத்துறாரே பிராமணன நம்பாதியும் அவன் சாதாரணமான அவளுக்கு சக்தி என்னதுன்னு தெரியாது பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கா அவளுக்குள்ள இருக்கக்கூடியதான சக்தி கோபம் வந்தது என்ன நெருப்பு கட்டிவிடுவா பத்திரம் அவ எல்லாரையும் ஒரு மாதிரி இருக்க முடியாது சில பேர் காயத்ரி பண்ண பிராமணனும் இருப்பான் அதுக்கப்புறம் உங்களதான் விவகாரம் பூண்டோட போய்சிடும் சத்யோவினாசி குலானி ஒத்தர இல்ல அந்த குலம் குலம் ஒண்ணும் இல்லாம போயிடும் அப்படின்னு நினைச்சிருந்து நடுங்கிட்டு அவர் பார்த்து அவர் போயிட்டார் ஆனா அவருடைய மனசுல மட்டும் என்ன சொன்னார், உள்ளூர் ஒரு விவகாரம் இருந்தா நான் பாத்துக்கிறேன், மனபோவையதாகதம். ஒரு சின்ன ஒரு பிராணியா இருக்கலாம், பெரிய பிராணிய பண்ணலாம், சின்னதாக இருக்கக்கூடியதான பொதுவானது தெரியாம யானை காதுக்குள்ள போயிடுமா, காதுக்குள்ள போனா அந்த வலியை தாங்காம யானை பிராணம் இருக்குமா. ஆனால்தான் யானை எப்பொழுதுமே காதை ஆக்கிட்டே இருக்கும். விவகாரம் என்னடா, அந்த பொது உள்ள போகப்படாது, போனா அதுக்கு மரணம். வைகதம் சாகசம் உண்டமே என்ன ஒரு தேவகணம் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு போனே அவர் பாட்டுக்கு அவர் தான் ஊருக்கு போயிட்டார். இப்படி ஆனதுக்கு இந்த சுதர்சனன் அங்கே விளையாடிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு இந்த விதங்களும் அங்கேதானே இருக்கான். இவன் அத்தப்புறத்துல இருக்கிறவன், இவனை பார்த்து விளையாண்டே இருக்கமா, இவன் பந்து விளையாண்டே இருக்கான். இவன் நடுவுல வந்தார், நடுவுல வந்ததுமே அந்த விளையாட்டுக்கு நடுவுல இவர் மேல பட்டது கோபம் வந்து இருந்த குழந்தைகளுக்கு அவன் பேரியன்னு கூப்பிட்டாலாம், கிளீபான்னு கூப்பிட்டாலாம். ஓஹோ, இந்த வார்த்தை என்னமோ பண்ணிருந்த இவனுக்கு. இந்த கிளீபன்னு கூப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியதான கிளீன்னு ஒரு மந்திரம் இருக்கு பார்த்தா, அதை மட்டும் இவருக்கு டாக்டர் பண்ணிட்டு எப்படியோ வார்த்தை கேட்கிறோம், என்னமோ கேட்கிறோம். ஆனா என்ன அது என்னன்னு தெரியல. இவர் மனசுல பூந்துட்டு பூந்துட்டு இது மேல விளையாடுறது நிறுத்திவிட்டான் பையன். வேற ஒண்ணும் பண்றதில்லை. சர்வதா சர்வகாரமும் தான் ஏகாட்சரத்தை ஏகாட்சரி பரவே சரி அதையே ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. விழாம மனசுல போயிட்டே இருக்க கொஞ்ச நாளைக்கு அம்பாள் பிரத்யட்சமானாலும் எப்படி பிரத்யட்சமானாள், ரத்தாம்பரம் ரத்த வர்ணம் ரத்த சர்வாங்க பூஷணம் காருணே வரவேதம் வைஷ்ணவீம் சக்தி அற்புதாம். அந்த வைஷ்ணவி சக்தியோட சங்கச்சக்கரங்களோட அற்புதமா ஒரு அழகான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் வந்து அவருக்கு பிரத்யட்சமாய் உன் மேல கவலைப்பட வேண்டாம் நீ அப்படின்னு தைரியத்தை கொடுத்துட்டு, ஆனா சர்வதா சர்வகால மந்திரத்தையே ஜபம் பண்ணிட்டேரு அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் காலமே பரத்வாஜ மகர்ஷி வர அவருக்கு நமஸ்காரம் பண்ணின. அவர் அப்பா வெறுக்கலி இல்லப்பா, அதோட ஒரு அனுசுவாரத்தையும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் மந்திர பூர்வமாக உபதேசம் பண்ணின. அந்த உபதேசம் பண்ணி சர்வதா சர்வகாரணம் ஜபிச்சுட்டே இருக்க இப்படிப்பட்டதான சுதர்சனனை பார்த்து அப்படி இருக்கிற காலத்துல காசி தேசத்தினுடைய ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு சசிகலாவது பேரு. அந்த சசிகலா அம்மாவுடைய சொப்பனத்துல உன்னுடைய ஆசைக்காரன் சுதர்சனன் அப்படின்னு அம்பாள் வந்து பிரத்யட்சமாயி சொன்னாராம். அம்பாள் பிரத்யட்சமாயி சொன்ன பிறகு அந்த அம்மா பார்த்தா, சுதர்சனன் என்ன போஸ்டல் அட்ரஸ் உண்டா, அவர் போட்டோ உண்டா, இல்ல ட்விட்டர் ஏதாவது உண்டா, நான் என்ன மட்டும் சொல்லுவேன், எப்படி தேடுவேன், அவர் சுதர்சனன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்க, எங்க போய் தேடுவேன், ஒன்னும் தெரியலையே, ஒரு இமெயில் கூட அனுப்ப முடியாது அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க. அதே சமயத்துல வயசுக்கு வந்த இந்த பொண்ணு இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்து இவர் இருக்க. இங்க என்னடா சுதர்சனனுக்கு உள்ளூர் இருக்கக்கூடியதான ஒரு தைரியம், இனிமேல நம்ம எல்லாருக்கும் ஜெயிக்கலாம்னு ஒரு தைரியம் உண்டுதான் மனுஷாளுக்கு. இதுதான் வேணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த கஷ்டத்தை காப்பாற்றுறதுக்கு கட்டாட்சம், எத்தனை கட்டங்கள் வந்தாலும் நான் அம்பாளுடைய கருணா கட்டாட்சம் அந்த கருணை எனக்கூடிய ஊன்கோலை வச்சுட்டு உலகம் முழுக்க ஜெயிச்சுட்டு வரையன்னு ஒரு தைரியம் வேணும். நான் என்ன பண்ண முடியும் சார், எனக்கு இருக்கிற கட்டங்கள்லாம் மேலுக்கு மேல வந்துட்டே இருக்கேன், கட்டுக்கட்டா வர்ற கவலைகள் அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. ஆனா எத்தனை கவலைகள் வந்தாலும் அதை போக்குறதுக்கு அம்பாளுக்கான ஒரு தைரியம் உங்களுக்கு வரணும். இந்த தைரியம் இவருக்கு வந்ததான் கொஞ்ச நாள் ஆனப்புறம் விகாத தேசத்துக்கு சேர்ந்ததான ஒரு ராஜா அரசர் பரத்வாஜரை பார்க்கறதுக்காக வந்திருக்க. அழகான பேரு, அதுக்கப்புறம் நாலு உயர்ந்தனமான ஜாதி குதிரைகள், நிறைய அணுகல் இவை எல்லாம் எடுத்தது பானங்கள்லாம் எடுத்தது பரத்வாஜரை பார்க்கணும் வந்த வந்து நமஸ்காரம் பண்ணின. நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட விடப்பட்டு போற காலத்துல இந்த சூரத்தை பார்த்த பார்த்ததுன்னு அவருக்கு என்ன பண்ணிட்டு தோணவே அவருக்கு, இவரை பார்த்ததே முகத்துல வர்த்தத்து, அது என்னமோ அவரை இழுத்தது. அடுத்த கடை என்ன பண்ணினார் தெரியுமோ, தான் கொண்டு வந்த தேரையும் ஆயுதங்களையும் குதிரைகளையும் அத்தனையும் அவருக்கு கொடுத்துட்டு அவர் படகு வெறுத்து போறார். என்ன பண்ண போறாரு, ஆசிரமத்தில் இருக்கிறவருக்கு தேரோட என்ன வேலை, இருக்கட்டும் இந்த பையன்கிட்ட இருக்கட்டும் கொடுத்துட்டு அவர் படகு போல. இப்படி உனக்கு செயல் கிடைச்சது, நிறைய ஆயுதங்கள் கிடைச்சது, இப்படி இருக்கிற காலத்துல இந்த ராஜா பார்த்தாராம், இந்த சசிகலா என்ன கூடியதான ஒரு பெண்ணுக்கு ஸ்வயம்வரம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஸ்வயம்வரங்கள்னா ஆசைக்காரர் தானையா தேவை பண்ணிக்கிறது, இது ராஜாக்களுக்கு தான், பிராமணாவுக்கு மற்றவர்கள் இல்ல. ராஜா சொன்னா இருந்தது என்ன, அவருக்கு வந்து ஸ்வயம்வரம்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினா இல்ல. அது எப்படி ஸ்வயங்கள்ல மூணு விதமான ஸ்வயங்கள், இச்சா ஸ்வயம்வரம்னு ஒண்ணு, பண ஸ்வயம்வரம்னு ஒண்ணு, வீரிய சுருக்கமான ஸ்வயம்வரம்னு ஒண்ணு. அப்படி இச்சா ஸ்வயம்வரம், அந்த பெண்ணு யார விரும்புகிறாரோ அவர் கல்யாணம் இருக்கலாம், அவன் சத்திரியனா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்ல, பிராமணனா இருக்கலாம், மற்ற கிரகங்கள் இருந்தவனாலும் இருக்கலாம், ஒரு சுதர்வம் இல்ல, யாருக்கு பிடிக்கிறதோ அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அப்படிங்கிறது இச்சா ஸ்வயம்வரம். பண ஸ்வயம்வரம் அப்படின்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க இந்த காரியத்தை பண்ணணும். திரௌபதியானவன் என்ன பண்ணினாலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அந்த மேல இருக்கக்கூடியதான மத்தியங்கிறத வேதனை பண்ணினா தான் பண்ண முடியும். சீதாதேவியுடைய ஸ்வரணத்துல சிவதனத்து இருக்க, அந்த உடஞ்சாதான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வச்சிருந்தார். இதெல்லாம் பணம் உருது, அதுக்கு பணம்னா இதுக்காக ஒண்ணு நீங்க பண்ணித்தான் இதை அடைய முடியும். மூணாவது என்னன்னா வீரிய சுருக்கம். வீரிய சுருக்கம்னு என்ன, இந்த சுயம்பரத்துல எல்லாரையும் அந்த அந்த பெண்ணவன வேணும்னு யாரா இருந்தாலும் அவ ஜெயிச்சு விட்டு யார் சூரனா இருக்கானோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி சூறாளர்கள் இருக்கக்கூடியதான சுயம்பரம் இப்படி இருக்கிற காலத்துல இவர் பார்த்தார். இவருக்கு இச்சா ஸ்வயம்வரம், யார வேணுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஸ்வயம்வரத்துக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க. இந்த பெண்ணு பார்த்ததான், நீங்க இப்படி என்ன சொல்றல அரேஞ்ச் பண்றேல, எனக்கும் அம்பாள் பிரத்யட்சமா இருக்கா, பிரத்யட்சமா சொப்பனத்துல சொல்லியிருக்கா, சுதர்சனன் ஒருத்தன அவர் எப்படி இருப்பார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு சமயம் அது சொப்பனத்துல தான் பார்த்திருக்கேன், ஒரு போட்டோ கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் வந்தா நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா மாட்டேங்கிறான். இந்த ராஜா பார்த்தாராம், என்னம்மா நான் பண்ணுவேன், அவர் யாருன்னு சொன்னாதான் நான் எப்படி அழைச்சிட்டு வர முடியும், வேற வழி இல்லை, சரி இச்சா பயனும் வந்தா நீங்க பண்ணிக்கோ அப்படின்னு. ஜகத் சர்வம் பத்ததே கஜராஜரம் பகவத்யாத்தம் ந தன்னிச்சா பவிஷ்யதி. அம்பாள் எது நினைக்கிறாளோ அது போய் ஆகாது. அவளுடைய கையிலும் எல்லாமும் இருந்துருக்கு. ஆகையா சொன்னபடி நடக்கிறேன் அப்படின்னு தைரியமா சுயம்வரத்துக்கு தயார் பண்ணிட்டார். இவரும் பார்க்கிறார், அம்பாள் இருந்தால்தான் காப்பாற்ற முடியும், வேற எந்த ஆபத்து வந்தாலும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்படிப்பட்ட காப்பாற்ற துக்கம் வந்தாலும் அந்த காப்பாற்றக்கூடியதான ஸ்வரூபம் இருக்கிறது அப்படியே நினைச்சிருந்து அஸ்வினி தேவதைகள தியானம் பண்றாரா இவர். இந்த அஸ்வினி தேவதைகள் அவ என்ன பண்ணினார், கட்டங்கள் வந்து அத்தனை கட்டங்களையும் போக்கடிக்கக்கூடியதான சாமர்த்தியத்தோட நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். தீர்க்கதமஸ்துன்னு ஒரு மகா முனிவர், அந்த அவர் பேரே தீர்க்கதமஸ் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டார். வாழ்ந்ததே என்ன, உடம்பெல்லாம் அப்படியே வரவரத்து கொடுத்து உட்கார்ந்து எழுத முடியல, எழுந்தா உட்கார முடியல, அவருக்கு ஒரு காரியமும் பண்ண முடியல. அவருக்கு ரொம்ப வருஷங்கள் அவர் சிக்கியாகலாம் சகாயம் பண்ணின, பணிவிட பண்ணின, இனிமேல் அவால பண்ண முடியல. அத்தனை நாள் வாழ்ந்தவர் அந்த தேசியத்தமத்துங்கிறவர் மமதாங்கிறது உதத்து உச்சத்தருங்கிறவருடைய அவருடைய பிள்ளையா இருந்தார். நிறைய சிஷ்யர்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கார், நிறைய பேரை வாங்கியிருக்கார். இருந்த மாதிரி அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. என்ன பண்ணினா இனிமேல நான் வாழ கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருந்த என்ன நெருப்புல போட்டிருந்தோ அப்படின்னு இவெல்லாம் சொன்னா என்ன பண்ணினார், எத்தனையோ நான் பார்த்திருந்தார். ஆனா குரு வாக்கியம் பண்ணித்தான் நான் வளர்த்துனே என்ன பண்ணினார், நெருப்புல போட்டார். என்ன பண்ணினா நெருப்புல இவரும் அஸ்வினி தேவதை என்ன உபாசகர், அம்பாள் உபாசகர். அந்த நெருப்புல போட்டதுன்னு அகிர்வதன் பிரத்யேகமே கொண்டு வந்து வெளியில் விட்டாரா, என்ன சுவாமி இப்படி பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஜலத்துல சமுத்திரத்துல முடிவு போட்டார், சமுத்திரத்துல இருந்து வரவதன் கொண்டு வந்து வெளியில் விட்டாரா, என்ன சுவாமி இவரை ஒண்ணும் பண்ண முடியலையே. அதுக்கப்புறம் திரைத்தாரம் விட்டார். அவர் வந்து இப்படி இப்பதான் சொல்ற பார்த்தேன், என்னடா மரணத்தை அடையணும் நினைக்கிறவனு மரணம் கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, இது பெரிய தண்டை இப்ப வச்சு முழுக்க இது வேதத்திலேயே எழுதுன்னு அப்படி பண்ணலாமா பண்ணப்படாத. திருத்தருங்கிறவர் என்ன பண்ணினார், அவருடைய தலையை வெட்டினார், அவருடைய மாட்டை தனியை வெட்டினார். என்ன யாரு பக்கத்தில் இருக்கா, எந்த கணத்துல உங்களுக்கு பிராணம் போகணுமோ அப்பதான் போகணும் என்றவர் ஒண்ணு பண்ணினா ஒண்ணு நடக்காது, மறுபடியும் உயிரோட பண்ணி விட்டாரா. உபஸ்திருங்க மாமாமே தோகதனம் தயத்து கோப அப்படிங்கிறது இடத்துல இப்படிப்பட்டதான எப்படிப்பட்டதான ஒரு விவகாரமா இருந்தாலும் உபசித்த உத்தியங்கிற வந்து நெருப்புல போட்டாலும் பண்ணலையாமான் அவரை தர்க்கணம் பண்ணவே இல்லை. பிரயத்வாம் அப்படின்னு ஒன்னும் ஆகாது போயிடுச்சு. அப்படி எத்தனை கவலைகள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கட்டுக்கட்டா வந்தாலும் அத்தனையும் போக்கடிக்கக்கூடிய உங்களுக்கு முன்னால் நிறுத்தக்கூடியதான சக்தி அம்பாளுடைய சக்தி அப்படின்னு நினைச்சிருந்து வேற வழியில் வேண்டார். ஆனா அப்பாங்க ராஜாக்களை வந்து விட்டார். ஏன்னா உலகத்திலே ரொம்ப அழகானவன் ஒரு பேர் அடைஞ்சிருக்கா இதை தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு பொண்ணு இவ்வளவு அழகான பண்ண ராஜவம்சம் தெரிஞ்சு கொண்டு எல்லாமே தெரிஞ்சதான பண்ண நம்ம கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அத்தனை ராஜமாராளம் வந்திருக்கா ஒண்ணும் இவராக ஒண்ணும் பண்ண முடியல. அவ வந்து அடைகிற என்னைக்கு ஸ்வயம் வரதோ அந்த ஸ்வயம்பரம் வந்தாக்கு இந்த பெண்ணு ஸ்வயம்பரத்துக்கு வரல. அவர் வந்து நமஸ்காரம் பண்ணினாரா ராஜாக்களுக்கு? நான் இட்டா ஸ்வயம்பரம் பிரகடனம் பண்ணினேன் சந்தேகம் இல்ல. இருந்த போதுல இன்னைக்கு இங்க பொண்ணு வரமாட்டேங்கிறா. நீங்க என்ன பண்றதோ சொல்லுதோ என்னால ஒண்ணும் பண்ண முடியல. நானும் உங்க மாதிரி ஒரு காரியம் பண்ண தெரியாம உட்கார்ந்துருக்கேன். ராஜாக்கள் சும்மா இருப்பாளா? அவ என்ன பண்ணினா எந்தவரும் யுத்தத்துக்கு வரையினாடா? அப்ப சொன்னார் இருந்தோ நான் ஒரு நாள் டைம் கொடுத்தோம் நாளைக்கு நான் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு பாக்கிறேன்னு மந்திரிகள் சொன்ன பிறகு சொன்னார். தனிய நாட்டு ராத்திரியோட ராத்திரி என்ன பண்ணினா இந்த சுதர்சனம் அங்க இருந்திருக்கான். இத பார்த்து சுதர்சனம் கல்யாணம் பண்ணிவிட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கல்யாணம் ஆச்சு தெரிஞ்சது. அடுத்த நாள் காலமா அத்தா நான் ராஜாக்களும் இந்த இவரோட காசி ராஜாவோட சண்டை போட தொடங்கினான். ஒரு ராஜா ஒரு ரெண்டு மூணு ராஜாக்களோட சண்டை போடலாம். நிறைய ராஜாக்களோட உரையில எப்படி பண்ண முடியும்? அப்ப வேற வழி என்ன அப்படின்னு இருக்கிற காலத்துல இந்த சுதர்சனும் தனக்குன்னு கொடுத்ததான அம்மாவையும் அழிஞ்சு வந்திருக்கேன். தனக்குன்னு கொடுத்தா சைன்யத்தோட அந்த தேரோடையும் மற்ற பாலனும் இவரும் யுத்தத்துக்கு வந்தார். கடைசியில அந்த சமயத்துல தனக்கு தெரிஞ்சதான அந்த பீஜத்தை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் மந்திரத்தை சொன்னா என்ன ஆச்சு தெரியுமோ? அம்பாள் அங்கே பிரத்யட்சமான அம்பாள் யுத்தம் பண்ணல. தன்னை கண்ணால அந்த சைன்யங்களை அப்படியே பார்த்தா. ரெண்டு கண்கள் ரெண்டு கண்ணரையும் மூணாவது கண்ணு திறக்கப்படாது. ரெண்டு கண்கள் தான் சோம சூரிய அக்னி லோகனா. அம்பாளுக்கு ஒரு கண்ணு சூரியன் ஒரு கண்ணு சந்திரன் மூணாவது கண்ணு மேல இருக்கக்கூடியதான கண்ணு நெருப்பு அதை திறக்கல. இந்த ரெண்டு கண்ணையும் தெரிஞ்சானா ரெண்டு கண்ணுல இருந்து ரெண்டு பாணங்கள் ஒண்ணு என்ன சொன்ன அவளுடைய சக்தியெல்லாம் இழுத்துட்டு ரெண்டாவது பாணமானது அவளை இங்க வேண்டாம்னு பயத்தை ஒதுமொழிட்டு அடுத்த கடை இல்லாத ஓடி போயிட்டாலாம். அதுக்கப்புறம் இவ ரெண்டு பேருக்கும் அற்புதமான விவாகமான சந்தர்ப்பத்தில் அவளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுத்து அவளை அனுப்பும் பொழுது பரத்வராசிரமத்துக்கு போறேன்னாதான் பரத்வாசர் அங்கே வந்திருக்கார். மறுபடியும் அவர் என்ன பண்ணினார்? இதனால நீங்க ஆசிரமத்துக்கு போக வேண்டாம், ஆசிரமத்துக்கு வர வேண்டாம், உங்களுக்கு ராஜ்யமும் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு இந்த யுத்தத்துல சத்ரு இவரும் வந்திருக்கார். யாரு? இவருடைய தம்பியை அழைக்கக்கூடியதான அந்த சத்ரு சித்தம் வந்திருக்கான். அவனையும் பிராண் அமைத்தான். லீலாவத்தையும் அங்க வந்திருக்கார். இவர் சித்தி கிட்ட போற போயிட்டு அந்த சித்தியை சமாதானம் படிச்சனா நான் வேணும்னு பண்ணலைமா எப்படியாச்சு ஏதாவது அப்படின்னு சொல்லி வாழைய மனசாந்தி ஏற்படணும் சகல கஷேமங்களும் வாழ்க்கை ஏற்படணும் அப்படின்ட்டு அங்கேயே இருந்து கன்யா பூஜையை பண்ண வச்சாலும் கன்யா பூஜைன்னா ஒரு ஒன்பது குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ரெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு பத்து வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் இருக்க குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு பண்ணப்படாது. ஏன்னா ஸ்திரீகளே அம்பாளுடைய சுரூபம், எல்லா சாஸ்திரமும் அம்பாளுடைய சுரூபம். வித்யா சமஸ்தா தவதேவி வேதா ஸ்திரியஸ்தமஸ்தா சகலாகதூ. எல்லா ஸ்திரீகளும் இன்னாரன்னாலும் ஒரு பாகுபாடு இல்லை, எல்லோரும் அம்பாளுடைய சுரூபம் தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு பூஜை பண்ணினா அவளுக்கு ஒன்றும் மனசுல ஒரு விதமான கலக்கமும் இல்லாத வயசுல அந்த குழந்தைகளுக்கு பூஜை பண்ணணும். அந்த பெண் குழந்தைகளுக்கு பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா அம்பாளை சொல்லும் பொழுது சுவாசன்யத்தனப்ரீதாயை நமஹ அப்படின்னு பெண்கள் இடத்துல அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம். பெண்கள் பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. ஏன் ஆண்கள்னா குழந்தை பெற்றாலும் கேட்கக்கூடாது. அது வேற. ஆனா பெண்கள் அப்பா நீங்க ரெப்ரசன்டேட்டிவ், அவ பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. ஒரு குலத்துல இருந்த ஒரு குருகம்னு இருக்கிறேன், அந்த குலத்தை சீராக பண்றது ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணுக்கு படிப்பு கடித்து கொடுத்தவரையானால் அந்த ஃபேமிலியே நல்லா படிக்கிறது. நாளைக்கு குழந்தைகள் வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது, ஹோம்ஒர்க் படி கொடுக்கறது அம்மாவா அப்பாவா, இது இன்னைக்கு இல்ல அன்னைக்கே தெரியும். இவ்வளவு முழுமையா என்னடா, ஒரு பெண்ணுக்கு படிப்பு கொடுத்து சொல்லி கொடுத்தா அது ரொம்ப க்ஷேமம் ஏற்படும். அவளுக்கு சகலமும் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு இதான எண்ணத்துல ஸ்திரீகளை பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே போல ஸ்திரீகள் அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரத்துல பூஜை பண்ணினா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமா. அப்படின்னால்தான் சுவாசிஞ்சனாஸ்திரீகா, அதே போல இந்து தற்பட சந்தோஷா, இப்படி சில ராமாக்கள்ல விசேஷமாக அம்பாளுக்கு சொல்லியிருக்கு. இப்படி கன்னியா பூஜா வைபவம் ஒவ்வொரு வயசுல இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பெண்ணுக்கு பூஜை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு லாபம் அப்பவே கிடைக்கும். அதான் ஏதோ வீதியெல்லாம் நீங்க யாகம் பண்ணி யஜ்யம் பண்ணீங்கன்னா நல்லதான், வசத்தின்னு இல்ல, ஆனா ஸ்வர்ணம் இப்பவே கிடைக்குமான, யஜ்யம் பண்ணினுமே உங்களுக்கு ஸ்வர்க்கம் கிடைக்க போறது அப்படின்னு சொன்னா யாராவது யாகம் பண்ணுவாளோ? நிச்சயமா பண்ண மாட்டா. ஆனா விவகாரம் மரணானந்தரம் கிடைக்கும். இந்த வாழ்க்கையில என்னென்ன திண்டாடணும் எல்லாத்தையும் திண்டாடிட்டு கடைசியில பிராண விட்டது அப்புறம் நீங்க சத்தியமா இருக்கலாம். யாகாதிகள் பண்ணினா அப்படிதான். ஆனா அம்மா நீங்க பூஜை பண்ண சத்திய பரப்பிரதா, ஆனா எப்படி பூஜை பண்ணணும் அது தெரிஞ்சிருக்கணும். சரியான கிரமத்துல வந்திருக்கக்கூடியதான குருநாதர் ஆசிரியத்து அவர் எப்படி சொன்னாரோ அப்படி பண்ணி பண்ணி நிலையான சீக்கிர பலப்பிரதம் சர்வ காமதா எல்லாத்தையும் கொடுப்பா, அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதற்காக விசேஷமாக ரெண்டு வயசுல இருந்து ஆரம்பிச்சு 10 வயசுல இருக்கக்கூடியதான பெண் தோழர்கள் அம்பாளை அவாகனம் பண்ணி அவளுக்கு எல்லா விதமான திருப்தியும் பண்ணி கொடுத்து அவளுக்கு வஸ்திரங்கள் பூஷணங்கள் இவைகள்லாம் பண்ணி கொடுத்தா சகல க்ஷேமும் ஏற்படும்னு உபதேசம் பண்ணினார். மந்திரி மாத்ரூணாம் நவதுர்காஸ்மிகாம் சாட்சாத் கன்யாம் ஆவாஹயாம்யஹம். இப்படி மந்திரத்தை சொல்லி ஆவாகனம் பண்ணணுமா? ரெண்டு வயசு கீழே இருக்கக்கூடியதான பெண்களை பூஜை பண்ணப்படாது. 2 வயசுக்கு மேல 2 வயசு வந்ததுன்னே 2 வயசுல இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு குமாரின்னு பேரு, 3 வயசுல இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு திரிமூர்த்தின்னு பேரு, 4 வயசு இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு கல்யாணின்னு ஆவாகனம் பண்ணணும், 5வயசு வந்த பேரு ரோஹிணின்னு அந்த மாதிரி பேரு, 6வயசுல காளிகா, காளின்னு காலம்புன்னு அர்த்தம் தாய். இது நல்ல டைம் கெட்ட டைம் இப்படி சொல்றோம், எந்த டைமும் நல்லதான் அமைச்சு கொடுப்பாளா அம்பாள். 6 வயசு இருக்கக்கூடியதான பெண்ணுதான் அம்பாள் ஆவாகனம் பண்ணணும். 7 வயசு இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சண்டின்னு பேரு, சடி கோபேங்கிற சாது, எல்லாருக்கும் மனசுல கோபமே வராத பண்ணி விடுவாளா. சண்டி மந்திரத்தை நம்ம ஆராதனை பண்ணினோமே சத்ருக்குழுக்களை கண்டு ஓடியே போயிடுவான், அவன் உங்களோட வரமாட்டான், வந்து யுத்தம் பண்ண மாட்டான், பேசவே மாட்டான். என்னடா அப்பா அவளுக்கு வேற காரியம் கொடுப்பான், அதனால அங்கே ஓடி போயிடுவான். உங்களுக்கு மனசுல கோபம் எழாம இருக்கிறவையானால் அனுகிரகம் பண்ணக்கூடியதான தெய்வம் சண்டி மந்திரம், விசேஷமான ஒரு தெய்வம். அதே போல 8 வயசுல இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு சாம்பவின்னு பேரு, 9 வயசுல இருக்கக்கூடியதான பெண்ணுக்கு துர்கான்னு பேரு, தும் துர்கே துரிதம் மாறா துர்கமா துர்கா துக்கஹந்திரி சுகப்பிரதா, துர்காங்கிற வயசு சம்புர்தர்சம் கூடமனு பிரவேசம் குஹாஹிதம் அக்வரே தம் புராணம். இந்த துர்கா தேவிங்கிறவன் சாட்சாத் பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்தை காட்டி கொடுப்பாளா. நம்ம இதயத்துக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள இந்த அன்னமய கோஷம், இதுக்குள்ள பிராணமய கோஷம், அதுக்குள்ள மனோமய கோஷம், அதுக்குள்ள விஞ்ஞானமய கோஷம், அதுக்குள்ள ஆனந்தமய கோஷம், அதுக்கும் உள்ள இருந்துட்டு இருக்காளா விசேஷமான இந்த பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபத்தை காட்டக்கூடியதான தெய்வம் துர்கானது. துர்தர்சம்னு சொல்றது பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, காதால கேட்க முடியாது, அப்படி ஒரு குலமத்தும் ஆகாதான ஒரு சைத்தியம் ஒரு சொருப்பம் எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கு. அத நான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த அகமகம்னு சொல்றேன் பார்த்தேல, அகம்னு சரீரத்தை நிறுத்தம்னு சொல்றோம், மனசை நிறுத்தம்னு சொல்றேன், சரீரத்துக்கோ பிராணனுக்கோ மனசுக்கோ அல்லது விஞ்ஞானத்துக்கோ அதையும் தாண்டி இருக்கக்கூடியதான சாட்சாத் அஞ்ஞானத்துக்கோ அதுக்கும் தாண்டி உள்ள ஒரு ஸ்வரூபம் இருக்கு, ஒரு சைத்தன்யம் இருக்கு. அது இருக்க சொத்தத்தான கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மூக்கு முகர்றது, இத்தனையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஸ்வரூபம் தான் துர்கானது. சாதாரண துர்கை அப்படிங்கிற கோவிலுக்கு வர்றப்ப அந்த துர்கை பார்த்து அம்மா அப்படிங்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு எல்லா விதமான கஷேமத்தையும் கொடுக்க கூடுகிறான். பயத்தை போக்கடிப்பா, இதுதானே ரொம்ப கஷ்டம். நமக்கு எந்த பயத்தை விட மரண பயத்தா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்ப மரணம் வருமோ, என்னமா வருமோ, இப்படியே ஏறலாமா ஏற வேண்டாமா, எல்லாருக்கும் இன்னொரு பயம் வந்துருச்சுப்பா. விவகாரம் என்னடா, இப்படி பயங்கள் நான் இருக்கு. மரண பயம், மரணானந்தரம் என்னாகுமோ, நல்ல லோகத்துக்கு போவோமோ போகாதோ, நம்ம குழந்தைகள் கிளாஸ்ல தர்மணம் பண்ணுவானோ பண்ண மாட்டானோ, அவனோ விதேசத்துக்கு போயிட்டு இருக்கானே, செல்லுமோ செல்லாதோ, எத்தனை கவலை செய்யணும்னா இவரே எழுதி வச்சுட்டார். எனக்கு பண்ண வேண்டியது இல்லை, உமக்கு என்ன ரைட் உண்டு கேட்கிறேன். வேதம் பண்ணுங்கள், நீ எனக்கு பண்ண வேண்டாம்னு எழுதி வச்ச சொல்லுமோ? நாங்க வேதமா ஈஸ்வரன் கேட்டா வேதம் தான் சொல்லுவோம், வேதம் தான் ஈஸ்வரன் சொல்றது. அதனால வேதம் தான் வசதி, அப்படி நாங்க எழுத முடியும். எனக்கு பண்ண வேண்டாம்னு எழுதி வச்சா செல்லாது, பண்ணித்தான் ஆகணும். அந்தந்த ஜீவனுக்கு அவ்வளவு ஏக்கமா பண்ணித்தான் ஆகணும். பிறந்த போங்க அப்பா உங்களுக்கு பண்ணினாரோ இல்லையோ, ஜாதகர்ம நாமக்கரண அன்னப்ராஜன தமிழ பகுதி வந்தன, இவர் என்ன பண்ணினாரோ, எத்தையே அஷ்டாச்சுவாரங்கள் சம்ஸ்காரா, 48 சம்ஸ்காரங்கள், 40 சம்ஸ்காரங்கள், 8 ஆத்மகுணங்கள், இவை இதெல்லாம் இருந்தா தான் நீ மோட்சத்துக்கு அடையிறதுக்கு குவாலிபிகேஷன். அதுக்கப்புறம் வேற, அதுக்கப்புறம் குருநாதரால் வந்து அவருக்கு சரணாகதி வந்து அவரிடம் திறந்து உபநிஷத்தர்கள்லாம் பார்த்து மனநம் பண்ணி தியானம் பண்ணி அப்படி அதுக்காக முயற்சி பண்ணி இந்த ஆத்ம தத்துவத்தை அடையணும். ஞானாதேவத்தை கைவரி வேற வழி கிடையாது. அப்படி அற்புதமான ஒரு ஸ்வரூபத்தை உங்களுடைய பாபத்தை எல்லாமே நாசம் பண்ணி தும் துர்க்கே துரிதம் மகாலா, அந்த அம்மாவுக்கு ஏகாட்சர வீதம் துங்கிற ஒரு வீதம் அப்படின்னு உபனிஷத்து சொல்றதுன்னு ஆதாரமா அங்கே அங்கே சாட்சாத் அகர்வத்துக்கு உபனிஷத்து. இப்படி இதை தியானம் பண்ணினா சகல கிரமம் ஏற்படும் அப்படின்னு 9 வயசுல இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணிக்கு துர்கான்னு பேரான். அதுக்கப்புறம் 10 வயசுல இருக்கிற பெண்ணுக்கு சுபத்ரான்னு பேரு. இந்த சுபத்ரான பத்ரங்கே நிர்ணயாம தேவா, பத்ரம்னு மங்களம் அர்த்தம், பத்ரே எதம் சிவம் பத்ரம், கல்யாணம் மங்களம் சுபம் அப்படின்னு நிஜமான மங்களம் சுகம் என்னது, இந்த மனுஷனுக்கு மது பெருமை இல்லாதான அந்த மோட்சம், அதை கொடுக்கிறவள் அம்பாள் தான். அந்த அம்பாளுடைய பாதத்திலிருந்து இருக்கக்கூடியதான ஒரு சக்தி இருக்கு பார்த்தல, அதனால்தான் சகலக்ஷேமம் ஏற்படும். பிரதன்யம் பாணித்யாம் அபயவரதோ தெய்வதகன துவேகா நைவாசி பிரகடித வராதித்ய வினய அப்படின்னு வரதமுதிர அபயமுதிர இல்லாத போனாலும் பயா திராதும் தாகும் பலம் அமைக்க வாஞ்சா சமதிகம். மனுஷனுக்கு வரக்கூடியதான எல்லா பயங்களும் மரண பயத்தோடு போகக்கூடியது அம்பாளுடைய பாதம் தான். ஆகையால் அம்பாளுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணணும் நம்ம. அதனால தான் சேவத்தை அடையும். இந்த வெறும்ல இந்த லௌகிகமான ஒரு பிரயோஜனத்தை கொடுக்கறத விட மறுபிறவியே இல்லாதான உயர்ந்த சுரூபத்தை கொடுப்பாளா? அது யாருக்கு? 4 சாஸ்திரங்கள் 4 வேதங்கள் வாச்சு வாழக்கத்தானா? இல்ல, அம்மா கருணாமூர்த்தி ஒண்ணுமே தெரியாத நீ தான் காப்பாற்றணும்னு காலம் விழுந்தா போருமா? எப்படி நகதி திதி சன்ன நமஸ்தனோகுணா, அம்பாள் காலுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணினீங்களையானால் அந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது அம்பாளுடைய கால் கட்ட விரல்கள் இருக்கக்கூடியதான அந்த கிரணங்கள் அது உங்க தலை வழியா உள்ள போகுது, உள்ள இருக்கக்கூடியதான இருட்ட போக்குமா? அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு சொருபம் அப்படின்னு சுபத்திரம்னு பேர். சுபத்திரம்னு மங்களம்னு பேர். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தே சரங்கே திரம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு நாராயணி ஸ்வரூபமாக, நாராயண நராணாம் அயனம் தர்மினஸ்வரால் சுமந்தையும், நாராயணன் மகாவிஷ்ணுன்னு அர்த்தம் சொல்லலாம். அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? எல்லோரும் சேர வேண்டியதான இடம் இன்னைக்கும் எண்ணிக்கும். ஒரு 10,000 ஜென்மாக்கள் அவஸ்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குருநாதரை காலில் விழுந்து அவருடைய கிருபா கடாட்சத்தினாலேயாவது போய் சேரலாம். அத்தனால கட்டம் பண்ணணும் தீர்மானம் பண்ணிட்டுருங்களோ, பட்டது போறாதோ, எத்தனை வேஷங்கள் போட்டிருக்கோம், எத்தனை துன்பங்கள் அனுபவிச்சிருக்கோம், ஆனா பிறந்து பொண்ணா பிறந்து பன்னியா பிறந்து என்னென்னமோ ஆயிருக்கே, இன்னும் வேணுமா? வேண்டாமா? சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வத்திய ஆர்த்திகரேனே விநாராயணி நமோஸ்துதே. என்னுடைய மனசில் இருக்கக்கூடியதான கவலை சிலர் சொல்ல முடியறது, சிலர் சொல்ல முடியலை. யாருக்கும் சொல்ல முடியாததான கவலைகள் உள்ள இருந்துட்டே இருக்கு. அப்படிப்பட்டதான் அத்தான கவலைகளையும் போக்கி அவளுக்கு சகல சேமத்தையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் நாராயணி ஸ்வரூபம் அப்படின்னு அந்த நாராயணி ஸ்வரூபத்துக்கு சுபத்திரானது. இப்படி ஒன்பது கண்ணைகளையும் உட்கார வச்சு அவளுக்கு விசேஷமாக நீங்க பூஜை பண்ணணும், சகசுநாமத்தை சொல்லி அவளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக சொல்ல, அது மாதிரியே இந்த சுதர்சனம் அதை பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு சக்கரவர்த்தி ஆனான்னு சொல்றது. தனியா மட்டும் ஒரு ராஜா இல்ல, தனக்கு கணக்க வேண்டியதான ராஜ்யமும் இல்லாமல் சக்கரவர்த்தி ஆகிற அளவுக்கு வந்து ராஜசூயாதியாகங்கள்லாம் பண்ணினான்னு விசேஷமாக சொல்றது. இந்த சுதர்சன உபாக்கியானம் ரொம்ப விசிஷ்டமான ஒரு உபாக்கியானம். இத கேட்டவாளுக்கெல்லாம் சகல புண்ணியங்களும் ஏற்படும்னு சொல்லியிருக்கேன். இப்படி சொல்லி அதற்கு பிறகு அடுத்ததான் ஒரு கல்லத்துல பிரம்மதேவருக்கு தர்ம தேவருக்கு ஒரு குழந்தை இருந்தார், தர்ம ஸ்வரூபம். அவருக்கு நாலு குழந்தைகள், ஹரியின் முதல் குழந்தைக்கு பேரு கிருஷ்ணன், ரெண்டாவது பையன், மூணாவது பையனுக்கு நரம், நாலாவது பையனுக்கு நாராயணன். தர்ம தேவத்தை இது என்ன சொல்றது, நீங்க தர்மத்தை அறத்தை கைப்படுத்தினால் உங்களுக்கு இப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு சந்தானம் ஏற்படும். அந்த ரெண்டு பேரும் ஹரி கிருஷ்ணன் ரெண்டு பேரும் யோக மார்க்கத்தை அனுசந்தானம் பண்ணி அவ அற்புதமாக யோகிகளா மறித்தார். நரநாராயணன் ரெண்டு பேரும் பார்த்தார், இவ ரெண்டு பேரும் என்னன்னா லோக சேவத்துக்காக நம்ம தபஸ் போடுவோம், இந்த ஜென்மம் அந்த பிரம்மணத்தோயம் இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கா உங்களுக்கு இந்த சரீரம் வரல, இக பிரயாகாய மகதே, இங்க ரொம்ப சிரமப்பட்டு உடம்ப நல்லா சரி பண்ணிட்டு இதுக்கு வேண்டிக்குதான தபஸ் பண்ணி யஜ்யம் பண்ணி கோவிலுக்கு போய் அம்பாளை பிரதட்சணம் பண்ணி இப்படி இந்த சரீரத்தை நல்லா வாட்டி அதுக்கப்புறம் என்ன பிரத்யானந்த சுகாயகா, அனந்தமான ஒரு சுகம் உங்களுக்கு வரணும். ஆகையால் எல்லோரும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அம்பாடிய நாம வச்சிடணும், தினந்தோறும் விஷ்ணு சரஸ்நாமத்தை சொல்லணும், பிராமணால் எல்லாரும் விடாம காயத்ரி மந்திரத்தை பண்ணிட்டே இருக்கணும், இதனாலதான் சகல க்ஷேமம் ஏற்படும் சொல்லி இதை காட்டுறதுக்காக தபஸ் பண்றதுக்காக நரநாராயணன் அவ ரெண்டு பேரும் இங்கெல்லாம் விட்டு பத்ரிகாஸ்ரமத்துக்கு போயிட்டாளாம். பத்ரிகாஸ்ரமத்திலே மகா தபஸ் பண்ண தொடங்கினார். இந்த தபஸ் பண்றதுக்கு பார்த்து ஒரு நாள் ஆச்சு, ஒரு வருஷம் ஆச்சு, அவளால் தாங்க முடியல. அசுவதயங்கள் பல அசுவதயங்கள் பண்ணினா எவ்வளவு புண்ணியம் வருமோ அத்தனை புண்ணியம் தபஸ்னால நம்ம தபஸ்ன்னு தபஸ்ன்னு இந்த மூக்க மட்டும் கரு மெடிடேஷன் இல்ல, அம்பாளை ஏகாந்தமாக தியானம் பண்ண வேற ஒரு எண்ணம் இல்லாம அம்பாளை மட்டும் நினைச்சது பண்ணலாம், எல்லோரும் பண்ணலாம், நாம பண்ணலாம், நாம புருஷர்தான் பண்ணலாமா, இங்க யாருமே கிடையாது, எல்லோரும் பண்ணலாம். மனத்தை நிறுத்தி ஒரே எண்ணத்தோட நிறுத்தி அம்பா ரெண்டு நிமிஷம் பண்ணுங்களேன், உடனே ஒரு வருஷமா பண்ண சொன்னேன், ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் உங்களால கண்ணை மூடிட்டு அம்பாவை தியானம் பண்ண முடியாத, அழகா அலங்காரம் பண்ணியிருக்காரு, எதற்காக அலங்காரம் பண்ணலாம் கோவில்ல, அந்த அம்பாவை பார்த்து அப்படியே மனசுல நிறுத்திட்டு நாளை காலமே குளிச்சுட்டு இந்த நிமிஷம் அம்பாவை தியானம் பண்ணணும், இந்த அலங்காரம் இன்னைக்கு பார்த்தாலே இதே ரொம்ப என் மனதில் தோணணும் அப்படின்னு நினைச்சு ட்ரை பண்ணுங்க. மனசுல பூனை யானை பூனை குதிரை எல்லாம் வரும், ஆனா வரும்னு கருதப்படாதீங்க, விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கா, நிச்சயமா ஒரு நாள் வரும். அப்படி அந்த மனசை நிறுத்தி நிலைன்னா அதுதான் தபஸ் எல்லாராலையும் பண்ணலாம். தபஸுக்கு வந்து யாராவது சொல்லிக் கொடுக்கணும், கிளாஸ் இருக்கலாம் ஒண்ணும் வேண்டாம், சாஸ்திரம் இப்படி சொன்ன மாதிரி மனசை ட்ரை பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அவாவாழிய சக்தியினால தான் வரும். அம்பாளை தியானம் பண்ணதும் அந்த அம்பாளானவர் குருமூர்த்தியத்தான் நானே காமாட்சி, குருமூர்த்தியை கொண்டு வந்து கொடுப்பார், என்னென்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு அவரே வந்து சொல்லுவார், அம்மாவே குருவா வந்து ஒரு தேசம் பண்ணுவார், ஆகிய கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதில்காக்கிரமத்துல தபஸ் பண்ண போனார். தபஸ் பண்ணிட போனதே இந்திரன் பார்த்தாரா, இவருக்கு இத்தனை புண்ணியம் வந்திருந்தே, இவர் அடுத்ததாக இவர் என்ன நம்ம உத்தியோகத்துக்கு வேண்டும் சொல்வாளோ பயம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணினாரு தெரியுமா, இவருடைய தபஸை கலக்கணுங்கிறதுக்காக ஆயிரக்கணக்கான அப்சர்வ் பெண்களை அனுப்பிச்சார். இவெல்லாம் வந்து இவளோட இல்ல வசந்தனையும் செங்கல் காத்தையும் மண்மதனையும் இவெல்லாம் அனுப்பிச்சிருக்க, அங்க பார்த்தாலும் என்ன நல்லா வாசல் வருது, நல்ல வஸ்தானதா இருந்துருக்கு, தபஸுக்கு என்னென்ன விக்னம் இருக்கோ அத்தனையும் வந்திருக்கு. நரநாராயணன் கண்ணத்திலிருந்து பார்த்தாளா, கண்டுபிடிச்சிருந்தா மன்மதன் பார்த்திருந்தா, மன்மதன் சொல்ல என்ன பார்த்திருந்தா, மகாவிஷ்ணு இனிமேல நம்ம காரியமெல்லாம் ஆகாது தீர்மானம் பண்ணியிருந்தான், ஆனால் விடல, இந்த அப்சர்கள் தான் வெறும் ஹிந்த பண்ணிட்டே இருக்கா. அவர் கூப்பிட்டாரா நாராயணன், எதிர்க்க வந்தது தொடைய ஒரு தட்டு தட்டினாரா, தட்டினது என்ன சொன்னார், அதுல ஒரு அழகான ஒரு பெண்மணி உண்டானாலும் அவள் என்ன அவளுக்கு ஊர்வசின்னு பேரு, ஊருன்னா தொடன்னு அர்த்தம், அதுல உண்டானதுனால ஊரு வசி எல்லாரும் வெச்ச பண்றவ. இந்த எத்தனை அத்தர் 16,000 அத்தர்கள், இதுல ஒரு 30 அத்தர்கள் வரிசையா சொல்லியிருக்கு தேவி பாகவதத்துல இந்த இடத்துல. இன்னொரு இடத்துல இன்னொரு 30 சொல்லிருக்கேன்னு ஏன் சொல்ல வந்தீங்கன்னா, அத்தனை பேரும் வந்திருக்க அவளை விட அழகா இருக்கிற ஊர்வசியை தயார் பண்ணினாரா. தயார் பண்ணிட்டு அந்த என்ன பண்ணாங்க, அவளுக்கெல்லாம் வெக்கமாயிருந்தது, நாங்க தான் அழகு நினைச்சிட்டு இருந்தோம், என்னை விட அழகான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கேல, உங்ககிட்ட இது இல்ல இது போல 1000 கணக்கான பண்ணுவேன்னு சொன்னார். அவ பார்த்தா வேண்டாம், அப்புறம் எங்களுக்கு குழப்பு போயிடும், இவர்கள் அழகானவள் அழுகி ஒருத்தர் இருந்தா போறோம், 10,000 அழகி இருந்தா இல்லாத யார் கேர் பண்ண போறா, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு சப்ளை ஜாஸ்தியா இருக்கு டிமாண்ட் வராது விவகாரம் முழுக்க அப்படின்னு இருந்து. அதுக்கப்புறம் இவர் சொன்ன அடாடா இவரோட பேசி என் தபத்தை விட்டேனே, ஒரு நிமிஷம் போனாலும் போனதானே அப்படின்னு விசேஷமாக பண்ணிட்டேன், இவரை அனுப்பிச்சு விட்டேன். ஆனா அனுப்பிச்சு விட்டதுல மறுபடியும் இதுதான் நடக்க போறது, இவரோட இந்திரனவாத சேர்ந்து மறுபடியும் பிரகலாதரை கூப்பிட்டு பிரகலாத சலனு போற சம்பந்தம் எவ்வளவு ஏற்பட்டதான ஒரு சம்பாதம். அதுக்கப்புறம் பிரகலாதனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நடந்த சண்டை நம்ம இதை நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். பிரகலாதன் மகாவிஷ்ணுவோட சண்டை போடுவாரா, அவர் தான் ரொம்ப சர்வதா சர்வகாரம் விஷ்ணு பக்தனா இருந்தாரே. காரணம் என்ன, அகங்காரம், எல்லோருக்கும் அகங்காரம் இருக்கு, நாங்க தான் அழகுன்னு அவளுக்கு அகங்காரம் இருந்தது, நான் தான் பலசாலி விஷ்ணு பக்தன் அப்படின்னு இவருக்கு ஒரு அகங்காரம் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும், அகங்காரம் போகாது, ஈகோங்கிறத படித்தவனுக்கு படித்தேன்னு ஒரு ஈகம், அழகா இருக்கிறவனுக்கு நான் அழகா இருக்கேன்னு ஒரு அகங்காரம், அதே போல சூரனா இருக்கிறவங்க நான் தான் சூரன் அகங்காரம், பணக்காரங்க எங்கிட்ட யார் என்ன பண்ண முடியும், எல்லாரும் எங்கிட்ட தாசனா இருக்கணும் அப்படின்னு ஒரு அகங்காரம். விடா நிற்பானே அகங்காரம் இல்லாதையும் அகங்காரம் போகணுமையானால் அகங்காரத்துக்கு பிரகிருதியா இருக்கக்கூடியதான மூல பிரகிருதியா இருக்கக்கூடியதான அம்பாள சரணாகதி அடையணும். தாமு பை மகாராஜ சரணம் பரமேஸ்வரையும் அப்படின்னு அம்பாள சரணாகதி பண்ணினாதான் அகங்காரம் போகும். நம்மளை நாம் தெரிஞ்சுக்கணும்னால் நல்ல வழிக்கு வரணுமையானால் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ இதெல்லாம் போகணுமையானால் வழி ஒண்ணுதான், அம்பாளுடைய பாதங்களை பிடிக்கணும் அப்படின்னு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் பிரகலாதனுக்கும் சமணனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாதம், அந்த சம்பாதத்தினால ஏற்பட்டதான ஒரு விவகாரங்கள், பிரகலாதன் ராஷ்டத்தை விட்டுவிட்டு பதிரிகாசிரமத்துக்கு நைவிசாரணியத்துக்கு போறது, அங்கே நைவிசாரணியத்தில் அவருக்கும் நாராயணனுக்கும் யுத்தம் நடந்ததான ஒரு விவகாரம், அதற்கு பிறகு பிரகலாதனுக்கு விரக்தி வந்து விட்டுவிட்டு ராஜ்யத்தை குழந்தையை கொண்டுவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் தபத்துக்கு போறது, அதுக்கப்புறம் ஏற்பட்டதான ஒரு சரித்திரம் இது. ஆனப்புறம் மகிஷாசரனுடைய சரித்திரம் அதுக்காக இப்ப 2வது பீஜத்தை சொல்லிவிட்டேன். மகாலட்சுமி சுரூபமாக இருந்து கொண்டு அந்த மகிஷாசரனுடைய ஒரு வசம், அந்த மகிஷன் பண்ணியிருந்தான அட்டூழியங்கள், அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியதான 13 சேனாதிபதிகள், அத்தனை வீடாதன் இப்படின்னு சில பேர்லாம் வரப்பட அத்தனை சேனாதிபதிகளையும் கொண்டு மனிதனை கொண்டு லோகக்ஷேமத்தை உண்டு பண்ணினான திவ்யமான ஒரு சரித்திரம் அது மேல வரப்போறது. அதுக்கப்புறம் ரத்த பீஜம் மதுக்கு பின்னால் வரக்கூடியதான கும்ப விஜம்பவனம் அத்தனையும் மேல இங்கிருந்து ஆரம்பித்தது. மார்க்கண்டேய புராணத்தில் சுருக்கமா சொல்லிட்டா, வேதத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கு, நிறைய சூத்திரங்கள்ல சொல்லியிருக்கு, அதே மாதிரியே விசேஷம் அங்கெல்லாம் வேதத்துல ஆஸ்தினங்கள்னு பேரு, அஸ்தினி தேவதைகள் அவ ரொம்ப உயர்ந்ததான் நேற்றே சொன்னேன், அந்த பிரயதீமான இங்காரத்தை வச்சிருந்து பண்ணினவ, இங்காரம்னா அம்பாளுடைய சுரூபம், அவைய அம்பாள சொல்லக்கூடியதான சுரூபம் வேதங்கள்ல அஸ்தின தேவதைகள்னு சொல்லும். அதே போலயே இங்க சொன்னதான ஒரு திவ்யமான ஒரு சரித்திரம், இதோட இல்லாததான நிறைய கதைகள்லாம் உபதைகள் நம்ம இங்கேயே புராணங்கள்ல படிச்சிருக்கோமோ அத்தனையும் மேல அழகா வரப்போகுது. இது மேல் பாகத்தை நாளைக்கு சாயங்காலம் ஆற்றுகள் ீமோகேந்தீமேகீன்மசு சஞ்சிதா சுகிருதா சக்கரராஜ நிவாசினி திரிபுரேஸ்வரே மவலோக